بسم الله الرحمن الرحيم.
الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد.
بسم الله الرحمن الرحيم.
قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد.
بسم الله الرحمن الرحيم.
قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس.
அவனது தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக பிரார்த்தித்து, இங்கு வந்திருக்கும் சகோதரர்களையும் மற்ற நண்பர்களையும், நான் இஸ்லாமிய முகவனாகிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று உங்களுக்கு முகமன் கூறி, முதல் முதலில் உங்களுடைய பொன்னான நேரத்தை எமது அழைப்பினை ஏற்று இங்கு வந்து இந்த 4 மணி நேரங்களையும் நம்மோடு இருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வேண்டி மிக ஆர்வத்தோடு இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இஸ்லாமிய கலாச்சார மன்றம் சார்பாக வருக வருக என உங்களை நான் முதலிலே வரவேற்றுக் கொள்கின்றேன். சகோதரர்களே, நண்பர்களே, உண்மையில் இந்த நேரத்தை நீங்கள் ஒதுக்கி இங்கு வந்திருப்பது நான் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை. சகோதரர்களே, சாதாரணமான ஒரு கலாச்சார நிகழ்ச்சிக்காகவோ அல்லது ஒரு களியாட்ட விழாவுக்காகவோ நாம் இங்கு ஒன்று கூடியில்லை. நாம் உங்களுக்கு ஏற்கனவே அழைப்புதல் மூலமும் தனி நபர்கள் மூலமாகவும் எந்த தகவலை உங்களுக்கு எத்தி வைத்தோமோ, இஸ்லாம் பற்றிய ஒரு அறிமுகம் என்ற செய்தியை நாம் உங்களுக்கு எத்தி வைத்தோம். இந்த செய்திக்கு செவிமடுப்பதற்கு நீங்கள் தயாராக இங்கு வந்திருப்பீர்கள் சொன்னால் உங்களது பரந்த மனப்பான்மையை நான் மெச்சுகின்றேன். அத்தோடு இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த நேரங்களை, இந்த நமக்கு வாரத்தில் ஒரு நாள் கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஓய்வு நேரத்தை மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்தி கொண்டு இங்கிருந்து வெளியேறும் போது நாம் சில பல புதிய சிந்தனைகளையும் சில புதிய கருத்துக்களையும் தெரிந்து கொள்வதோடு மாத்திரமன்றி நம்மிடம் இருந்த சில சந்தேகங்கள், விமர்சனங்கள், சந்தேகங்கள் போன்றவற்றுக்கான விளக்கத்தை பெற்றவர்களாகவும் நாம் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என நான் ஆசைப்படுகின்றேன். இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக நடத்தி முடித்துக் கொள்வதற்கு வல்ல அல்லாஹ்வுடைய உதவியை நான் முதல் முதலிலே வேண்டி அதற்கு அப்பால் உங்கள் அனைவரது ஒத்துழைப்பை நான் மிகவும் அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்புரையினை பொறுத்தவரை இலங்கையைச் சேர்ந்த அசர் சீலானி அவர்கள் த ஜுபேல் தவாசன்களே பல வருட காலமாக இஸ்லாமிய பிரச்சார பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கூடியவர். இலங்கையைச் சேர்ந்த சகோதரர்கள் சகோதராகிய அசர் சீலானி அவர்கள் தமிழ் மொழியில் மாத்திரமன்றி சிங்கள மொழியிலும் பாண்டியத்து மிக்கவர்கள். நீண்ட காலமாக கிழக்கு மாகாணத்தில் இருந்தார்கள். அவர்கள் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு சிறப்புரையை ஆற்றுவார்கள். அதற்கு பின்னல் அதைத் தொடர்ந்து ஒரு டாக்குமெண்ட்ரி நிகழ்ச்சியும் இங்கு இருக்கின்றது. அந்த டாக்குமெண்ட்ரி நிகழ்ச்சியை தொடர்ந்து நாம் நீண்ட நேர பேச்சுகளை இங்கு அமைக்கவில்லை. மேடை உங்களுக்காக தரப்படும். உங்களது கேள்விகள், உங்களது சந்தேகங்கள், உங்கள் விமர்சனங்கள் இவற்றுக்கான நேரமாக எஞ்சிருக்கக்கூடிய நீண்ட நேரம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஆரம்பம் முதல் தயவு செய்து ஆரம்ப உரை முதல் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த உங்கள் சிந்தனையை நம்மோடு வைத்திருந்தீர்கள் சொன்னால் நிச்சயமாக நாம் வந்த விடயத்தில் வெற்றி பெற்றவர்களாக இருப்போம் என்று நான் நினைக்கின்றேன். குறிப்பாக ஆரம்பத்தில் ஆற்றக்கூடிய உரை மிகச் சுருக்கமாக இஸ்லாம் என்றால் என்ன என்பதை மிகச் சுருக்கமாக உங்களுக்கு வழங்குவார்கள். அதன் அடிப்படைகளை உங்களை சொல்வார்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படலாம், விமர்சனங்கள் வரலாம், அவற்றை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் பின்னால் வரக்கூடிய நேரங்கள் அதிலே நீங்கள் உங்கள் சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்டு தீர்த்து கொள்ள முடியும். அத்தோடு அந்தந்த நிகழ்ச்சிகள் வரும்போது நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டிருப்பேன் இன்ஷா அல்லாஹ். ஏனென்று சொன்னால் நாம் இங்கு எடுத்து வைத்த எங்களுடைய முதல் கடமையாக நான் நினைப்போம் ஒரு முஸ்லீம் என்ற வகையில் ஒவ்வொரு முஸ்லீமும் தான் ஏற்று நடக்கூடிய அந்த மார்க்கத்தை அடுத்த மனிதனுக்கு எடுத்துச் சொல்வது ஒரு கட்டாய கடமை. அந்த கடமையின் அடிப்படையில் எங்களது எங்கள் மீது சுமத்தப்பட்ட இந்த பொறுப்பினை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் உங்களை அழைத்து நாங்கள் செய்தியை சொல்கின்றோம். ஆனால் எந்த குர்ஆனை நாங்கள் நம்புகின்றோமோ, எந்த நபியை நாங்கள் நம்புகின்றோமோ, அவர்களுடைய அந்த குர்ஆனுடைய அடிப்படை கொள்கை என்னவென்று சொன்னால் இந்த கருத்தை எடுத்து உரைப்பதுதான் நமக்குள்ள பொறுப்பு தவிர யாரையும் நிர்பந்திப்பதோ யாரையும் வற்புறுத்தோ நமக்குள்ள வேலை அல்ல. நம்முடைய கருத்துக்களை நாங்கள் சொல்லுவோம். அந்த கருத்தை சிந்தனையின் அடிப்படையில் நீங்கள் எடுத்து நீங்கள் சுதந்திரமாக உங்கள் முடிவினை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் என்பதையும் எந்த நேரத்திலும் எந்த கட்டத்திலும் உங்கள் வருவதிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் முடியும் வரை எந்த நிர்பந்தமும் யாருக்கும் இருக்காது. நீங்கள் திறந்த சிந்தனையோடும் திறந்த மனதோடும் இங்கு அமர்ந்து இந்த நிகழ்ச்சிகளிலே முழுமையாக நீங்கள் பங்கு பற்றிக் கொள்ளலாம் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு உங்கள் சொல்லிக்கொண்டு அடுத்ததாக சகோதரர் மௌலி அசர் சீலானி அவர்களை சிறப்புரையாற்ற இங்கு வருமாறு அழைத்து நான் விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஃகிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹ் வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலஹ் வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வஅஷ்ஹது அன் முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, முதலில் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, உண்மையிலே இன்றைய நமது இந்த சந்திப்பு என்பது நமக்கு மத்தியில் நமது உள்ளங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையையும் புரிந்துணர்வையும் ஏற்படுத்தக்கூடிய அதேபோன்று நமது சிந்தனைகளுக்கு விருந்தாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகும். நான் இப்போது உங்களுக்கு மத்தியிலே முழு மாநில சமூகத்துக்கும் இந்த அகிலங்களின் இறைச்சனின் மூலம், கடவுளின் மூலம் வழங்கப்பட்ட வாழ்க்கை நெறியை பற்றி சுருக்கமாக விளக்கலாம் என ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாம் என்ற வார்த்தை அமைதியையும் சாந்தியையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகும். இந்த வார்த்தை எந்த ஒரு சமூகத்தையோ எந்த ஒரு சாராரையோ எந்த ஒரு பகுதியினரையோ சார்ந்த ஒரு வார்த்தை அல்ல. மாறாக இந்த வார்த்தை அனைவருக்கும் சொந்தமான ஒரு வார்த்தையாகும். அமைதி, சாந்தி, சமாதானம் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இதை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறான். தனது தனிப்பட்ட வாழ்க்கையிலும், தனது குடும்ப வாழ்க்கையிலும், தனது ஊரிலும், தனது நாட்டிலும், இந்த அனைத்து இடங்களிலும் சமாதானம், அமைதி நிலவ வேண்டும் என்று ஒவ்வொரு தனி மனிதனும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறான். அகிலங்களின் ஆட்சியாளர், அகிலங்களின் கடவுள் அந்த அமைதியையும் நிம்மதியையும் அவன் எதை வாழ்க்கை நெறியாக மானிட சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறானோ அதில் வைத்திருக்கிறான். என் அருமையானவர்களே, இஸ்லாம் என்று சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டியது போன்று அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு, குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு மார்க்கம் அல்ல. அதை உங்களுக்கு இந்த புனிதமிக்க அல் குர்ஆன், இந்த அல் குர்ஆனை திறந்த மாத்திரத்தில் இதனுடைய முதல் வசனமாக திகழ்கின்ற அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நீங்கள் இதை அதிகம் செவிமடுத்திருப்பீர்கள். மஸ்ஜிதுகளில் தொழுகைகளின் பொழுது இந்த வசனம் திரும்ப திரும்ப ஓதப்படும். இந்த வசனம் என்ன சொல்கிறது, என்ன கருத்தை உள்ளடக்கி இருக்கிறது என்றால், அகிலங்களின் இறைச்சகனான, அகிலங்களின் அதிபதியான வல்ல அல்லாஹுக்கு எல்லா புகழும். எனவே இதனுடைய முதல் வசனமே இது தாங்கி நிற்கின்ற கொள்கை ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மாத்திரம் சொந்தமானது அல்ல, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பொதுவான கொள்கை என்பதை இதனுடைய முதல் வசனத்தினூடாகவே உலகத்துக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறது. எனவே நறுமையானவர்களே, முழு மனித சமுதாயத்துக்கும் மானிட சமூகத்துக்கும் பொதுவான ஒரு கொள்கையாக இருந்தால் அதை பற்றி ஆய்வு செய்வதும், அதை பற்றி அறிந்து கொள்வதும் தெரிந்து கொள்வதும் ஒவ்வொரு தனி மனிதன் மீதும் கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன், இந்த புனிதமிக்க இறை வேதம், அதனுடைய மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 19வது வசனமாக குறிப்பிடுகிறது, இன்ன தீன இந்த வாஹில் இஸ்லாம். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த நாயகத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம், ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். எனவே என் அருமையான சகோதரர்களே, இந்த அல் குர்ஆனுடைய வசனம் மூன்றாவது அத்தியாயத்தினுடைய பத்தொன்பதாவது வசனமாக இடம்பெறக்கூடிய இந்த வசனம் என்ன கூறுகிறது? மனித சமுதாயத்துக்கு என்ன செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறது என்றால், முழு அகிலங்களையும் படைத்து பரிமாணிக்கக்கூடிய அந்த வல்ல நாயனிடம், அந்த கடவுளிடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம், ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். எனவே இது மனிதர்களுடைய கற்பனைகள் கிடையாது, மனிதர்கள் கண்டுபிடித்த ஒரு வாழ்க்கை நெறி கிடையாது, மனிதர்களை படைத்த அந்த கடவுளிடமிருந்து வந்த ஒரு வாழ்க்கை நெறி என்பதை இந்த வசனம் மிக தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் முன்வைக்கிறது. மற்றொரு வசனத்தை கவனியுங்கள், மூன்றாவது அத்தியாயம் 85வது வசனம், வமன் யப்தகி கைர இஸ்லாம் தீனன் ஃபலன் யுக்பல மின் வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் காஸிரீன். எவர்கள் இஸ்லாம் அல்லாத ஒரு கொள்கையை தங்களுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொள்வார்களோ, அது அந்த கடவுளிடம், இந்த அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறானே அந்த கடவுளிடம் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அது ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது, அது நிராகரிக்கப்படும். அது மாத்திரமல்லாமல் அவன் அந்த இறுதி நாளில் நஷ்டவாளர்கள் என்றும் உள்ள ஒருவனாக அவன் ஆகிவிடுவான் என்று கூறுகிறது. எனவே இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒருவன் தன்னை எந்த கடவுள் படைத்தானோ அந்த கடவுள் ஏற்றுக்கொள்வானோ, அப்படி வாழக்கூடிய வாழ வேண்டிய அந்த கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றிய ஒரு அறிவை, அதை பற்றிய ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டிய கடமை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் 5வது அத்தியாயம் 3வது வசனம், இதிலே நம்மை படைத்த அந்த கடவுள் என்ன கூறுகிறான், வரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா, இஸ்லாத்தை நான் உங்களது மார்க்கமாக பொருந்தி கொண்டேன், இஸ்லாத்தை நான் உங்களது வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டேன் என்று அவன் அறிவிப்பு செய்கிறான். எனவே நறுமையானவர்களே, நாம் சுயமாக ஒரு வாழ்க்கை நெறியை தெரிவு செய்து வாழ முடியாது, மாறாக நம்மை படைத்த ஒரு கடவுள் இருக்கிறான் என்று நாம் நம்புகிறோம் என்றான், நம்மை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்று நாம் நம்புகிறோம் என்றால், அந்த படைத்த நாயன் அந்த கடவுளிடம் எந்த வாழ்க்கை நெறி ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறது, எப்படி வாழ்ந்தால் அவனது திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த நெறியை அறிந்து விளங்கி அதன்படி வாழக்கூடிய கடமை நம் அனைவரையும் சார்ந்திருக்கிறது. அடுத்ததாக நறுமை சகோதரர்களே, இந்த நெறியை பற்றி அவன் கூறுகின்ற பொழுது இது ஒரு இயற்கையான நெறி என்று கூறுகிறான், இது ஒரு இயற்கையான மார்க்கம் என்று கூறுகிறான். இந்த புனிதமிக்க இறைவேதத்தினுடைய 30வது அத்தியாயம் 30வது வசனமாக இடம்பெறுகிறது, ஃபாகிம் வஜ்ஹகலின் தீனி ஹனீஃபா. இந்த உலகத்துக்கு இறுதியாக அனுப்பப்பட்டார இறை தூதர், அவரை பார்த்து வல்ல நாயன் கட்டளை இடுகிறான், அகிலங்களின் இறைச்சகன் கட்டளை இடுகிறான், நீங்கள் இந்த தூய்மையான மார்க்கத்தில் நிலையாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு விட்டு அவன் கூறுகிறான், ஃபித்ரத்துல்லாஹி அல்லதி ஃபத்தரன் நாஸ அலைஹா, இதுதான் மனிதர்களை அவன் படைத்த இயற்கையான நெறி என்று கூறுகிறான், இதுதான் அவன் மனிதர்களை படைத்த இயற்கையான நெறி. லா தப்தீல லிஹல்கில்லா, படைப்பினங்களில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, தாலிகத் தீனுல் கையும், இதுதான் நிலையான மார்க்கம் என்று அவன் மிக தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் கூறுகிறான். எனவே நறுமை சகோதரர்களே, இதை அல் குர்ஆன் எப்படி அறிமுகம் செய்கிறது? ஒரு இயற்கையான நெறி, இந்த உலகத்தை படைத்த அந்த வல்ல நாயனிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த நெறி ஒரு இயற்கையான நெறியாகும் என்று அல் குர்ஆன் பிரகடனம் செய்கிறது. அது மாத்திரமல்லாமல் இறை தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் இந்த இயற்கையான நெறியில் தான் பிறக்கிறது, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது இந்த இயற்கையான நெறியில், கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இயற்கையான நெறியில் தான் பிறக்கிறது.
அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் தான் அந்த குழந்தையை யூதனாகவோ அல்லது கிறிஸ்துவனாகவோ அல்லது நெருப்பு வணங்கியாகவோ மாற்றுகிறார்கள். இந்த சூழலுடைய தாக்கம் தான் இவ்வாறு அவனை மாற்றுகிறது என்று அந்த இறை தூதர் கூறி வைக்கின்றான். எனவே நறுமை சகோதரர்களே, இது ஒரு இயற்கையான நெறியாகும், இது ஒரு இயற்கையான மார்க்கமாகும் என்று அல் குர்ஆனும் இறை தூதருடைய போதனைகளும் பிரகடனம் செய்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நறுமை சகோதரர்களே, இது முழு மாநில சமூகத்துக்கும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் வழங்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறியாகும். அதை நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். அடுத்ததாக நாம் வருவோம், இந்த இயற்கையான நெறி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வழங்கப்பட்ட இந்த நெறி அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகள் என்ன, என்ன கொள்கைகளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்று நாம் பார்ப்போம் என்றால், அதிலே முதலாவதாக இஸ்லாம் கூறக்கூடிய கடவுள் கொள்கை என்பது மிகவும் பிரதானமானதாகும், மிக மிக முக்கியமானதாகும். இஸ்லாம் எவ்வாறான ஒரு கடவுள் கொள்கையை இந்த உலகத்துக்கு முன்வைக்கிறது, இந்த மாநில சமூகத்துக்கு எவ்வாறான ஒரு கடவுள் கொள்கையை அறிமுகம் செய்கிறது என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மிகவும் அறிவுபூர்வமாக ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கத்தக்க விதத்தில் எந்த ஒரு சந்தேகமோ எந்த ஒரு கேள்வியோ அவனுக்குள் இல்லாத விதத்தில் அறிவுபூர்வமாக இந்த கடவுள் கொள்கையை உலகத்திற்கு முன்வைக்கிறது. என் அருமையானவர்களே, இதற்கு மிக ரத்ன சுருக்கமாக இந்த வேதத்திலே 114 அத்தியாயங்கள் இருக்கின்றன. இந்த 114 அத்தியாயத்தில் 112 அத்தியாயம், அந்த 112 அத்தியாயம் கடவுள் கொள்கையை ரத்ன சுருக்கமாகவும் ஆணித்தரமாகவும் இந்த உலகத்துக்கு முன் வைக்கிறது. அதை நாம் இப்பொழுது பார்ப்போம். அந்த அத்தியாயம் 4 வசனங்களை கொண்டதாக இருக்கிறது. அதனுடைய முதல் வசனம் என்ன? இறை தூதரை பார்த்து, இந்த உலகத்துக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட இறை தூதரை பார்த்து அந்த கடவுள் கூறுகிறான், நீங்கள் மனிதர்களுக்கு கூறுங்கள், மாநில சமூகத்துக்கு மக்களுக்கு சொல்லுங்கள், அந்த கடவுள் ஒருவன் என்று கூறுங்கள். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், முதலாவது அந்த கொள்கையினுடைய முதலாவது அடிப்படை என்ன? அந்த கடவுள் ஒருவன், ஏகன் என்று முதலாவதாக சொல்கிறது. பல கடவுள்கள் இருக்கிறார்கள் என்ற இந்த கொள்கையை நிராகரிக்கிறது. ஒரே ஒரு கடவுள் தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் ஒரே ஒரு கடவுள் என்ற கொள்கையை முதலாவதாக முன்வைக்கிறது. என் அருமையானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், நமது நடைமுறை வாழ்க்கை, நமது நடைமுறை வாழ்க்கையோடு நாம் பல விடயங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இதை இன்னும் மிக தெளிவாக நமக்கு புரிந்து கொள்ளலாம். ஒரு நாட்டை எடுத்து பாருங்கள், ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டால் ஒரு நாட்டிலே ஒரு பிரதமர் அல்லது ஒரு ஜனாதிபதி இருப்பதை பார்க்கிறோம். ஒரு மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு ஒரு முதலமைச்சர் இருப்பதை பார்க்கிறோம். ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு முதன்மை ஆசிரியர் நியமிக்கப்படுவதை பார்க்கிறோம். ஏன் 2 ஜனாதிபதிகள் நியமிக்க முடியாது? ஏன் ஒரு நாட்டுக்கு 2 பிரதமர்கள் நியமிக்க முடியாது? ஏன் ஒரு மாநிலத்துக்கு 2 முதலமைச்சர்கள் நியமிக்க முடியாது என்றால், பதில் மிக தெளிவானதாக இருக்கிறது. ஏன் ஒரு சீரான நிர்வாகத்தை, சீரான ஆட்சியை அங்கு எதிர்பார்க்க முடியாது? இது நமது நடைமுறை வாழ்க்கையிலே நாம் பார்க்கக்கூடிய விடயங்கள். அப்படி என்றால் இந்த அகிலங்களுடைய சீரான ஒரு நிர்வாகம், ஆட்சி, பல கடவுள்கள் இருக்கும் பொழுது நடக்குமா? சீரான ஒரு ஆட்சியை எதிர்பார்க்க முடியுமா? நிச்சயமாக முடியாது என்பதை இந்த உதாரணங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நமக்கு விளங்கிக் கொள்ளலாம். அதைத்தான் அந்த கடவுள் கூறுகிறான், இந்த வானங்களிலும் பூமியிலும் அவன் அல்லாத பல கடவுள்கள் இருந்திருப்பார்கள் என்றால் இவைகள் அனைத்தும் அழிந்து போயிருக்கும் என்று அவன் கூறுகிறான். எனவே நாம் உலகத்தில் ஒரு சீரான நிர்வாகத்தை பார்க்கிறோம், சீரான ஒரு ஆட்சியை பார்க்கிறோம், எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல், எந்த ஒரு அழிவுகளும் இல்லாமல் சீரான முறையிலே அனைத்தும் இயங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சூரியன் அதனுடைய வட்டவரையில் நீந்துவதை பார்க்கிறோம், சந்திரன் அதனுடைய வட்டவரையில் நீந்துவதை பார்க்கிறோம். இப்படி உலகத்திலே ஒரு சீரான ஆட்சி நடைபெறுகிறது என்றால் உண்மையிலே ஒரே ஒரு ஆட்சியாளன் மாத்திரம் இருந்தால் தான் முடியும் என்பதை நமது நடைமுறை வாழ்க்கையோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மிக இலகுவாக நமக்கு புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று என் அருமையானவர்களே, இரண்டாவதாக அவன் தனது பண்பாக என்ன சொல்கிறான், அவன் எந்த தேவையும் அற்றவன். அவன் அந்த கடவுள் நம்மை படைத்தவன், அவன் எந்த தேவையும் மற்றவனாக இருக்கிறான். ஒரு மனிதனை எடுத்துக் கொள்ளுங்கள், ஒரு மனிதன் கொஞ்சம் அமைதியாக இருந்தேன், ஒரு மனிதன் இந்த பூமியிலே உயிர் வாழ்வதற்கு, ஒரு மனிதன் இந்த உலகிலே உயிர் வாழ்வதற்கு பல கோடிக்கணக்கான தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படி நிறைவேற்றப்பட்டால் தான் அவனுக்கு உயிர் வாழ முடியும். அனைத்தும் இருக்கிறது, தண்ணீர் இல்லை மனிதனுக்கு உயிர் வாழ முடியுமா? அனைத்தும் இருக்கிறது, காற்று இல்லை மனிதனுக்கு உயிர் வாழ முடியுமா? அனைத்தும் இருக்கிறது, மனிதன் உண்ணுவதற்கு உணவில்லை. இப்படி நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால் ஏராளமான எண்ணற்ற தேவைகள் நிறைவு செய்யப்படும் பொழுதுதான் மனிதனுக்கு உயிர் வாழ முடியும். ஆனால் கடவுள் தன்னை பற்றி எப்படி சொல்கிறான், அவன் எந்த தேவையும் மற்றவன், அவன் எந்த தேவையும் மற்றவனாக இருக்கிறான். மனிதர்கள் தான் அவன் பால் தேவையுடையவர்கள். என் அருமையானவர்களே, நீங்கள் கடவுளை வணங்க செல்கின்ற பொழுது உங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு அவனை வணங்க சென்றால் மாத்திரம் போதுமானது. அவனுக்கு எதையும் முன்வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவனுக்கு எதையும் முற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? அவன் எந்த தேவையும் மற்றவனாக இருக்கிறான். என் அருமையானவர்களே, இயேசுநாதரை பற்றி ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று நாம் கூறுகிறோம், அல் குர்ஆன் இந்த இறை தூதரை பற்றி எப்படி கூறுகிறது, இந்த இறை தூதரை பற்றி எப்படி சொல்கிறது, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசுநாதர் கானாயகுலானித்தாம், அவர்களும் அவர்களது தாயாரும் உண்ணக்கூடியவர்களாக சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஏன் குர்ஆன் கூறுகிறது. அவர்கள் இந்த சாதாரண தேவையுடையவர்களாக இருந்தார்கள். இப்படி இருந்த ஒருவரை நீங்கள் எப்படி கடவுளாக நம்பி வழிபட முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை வைக்கிறார். எனவே வணங்கப்படுவதற்கு தகுதியான ஒருவரிடம் இருக்க வேண்டிய பண்புகளைத்தான் இங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதில் இரண்டாவதாக அந்த கடவுள் என்பவன் எந்த தேவை மற்றவனாக இருக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் மிக ஆணித்தரமாக முன்வைக்கிறது. மூன்றாவதாக லம் யலித் வலம் யூலத், அவன் யாராலும் பெறப்படவில்லை, அவனுக்கு பெற்றோர்கள் கிடையாது, அவன் தான் முதன்மையானவன், அவன் தான் ஆரம்பமானவன், அவனுக்கு முன்பு ஒரு ஆரம்பம் இல்லை. என் அருமையானவர்களே, கடவுளுக்கு ஒரு பிறப்பென்று ஒன்று இருக்கும் என்று சொல்லி ஒருவன் நம்புவான் என்றால் அங்கு எழக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் என்ன, மிகப்பெரிய கேள்வி என்ன? அந்த கடவுள் பிறப்பதற்கு முன்னால் இந்த உலகம் இருந்திருக்கிறது, உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதை நிகழ்த்தியது யார்? அதற்கு முன்னால் ஒரு சக்தி இருந்திருக்க வேண்டுமே என்ற ஒரு கேள்வி வரும், அதற்கு பதில் இல்லை. எனவே இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய கடவுள் கொள்கையை நீங்கள் எடுத்து பார்த்தால் அவன் தான் ஆரம்பமானவன், அவனுக்கு பெற்றோர்கள் என்பவர்கள் கிடையாது என்று கூறுகிறார். அதே போன்று எடுத்து பாருங்கள், இன்னும் தொடர்ந்து அவன் கூறுகிறான் அவனுக்கு குழந்தைகள் இல்லை, அவனால் யாரும் பெறப்படவும் இல்லை என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அவனுக்கு குழந்தைகள் பிள்ளைகள் என்பவர்கள் கிடையாது. இந்த தேவைகள் அனைத்தும் ஒரு மனிதனுக்குரிய தேவைகள் தான். இந்த பலவீனங்களை விட்டெல்லாம் அவன் தூய்மையானவனாக பரிசுத்தமானவனாக இருக்கிறான் என்று கூறுகிறது. கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், இன்று நாம் பார்க்கிறோம் ஆட்சியாளர்கள், அதிகாரத்திலே உள்ளவர்கள் தங்களுடைய உறவினர்களுக்கும் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் தங்களுடைய இரத்த பந்துகளுக்கும் எவ்வளவு விசேஷமாக கவனிக்கிறார்கள், எப்படியெல்லாம் வாரி வாரி வழங்குகிறார்கள். இந்த அநியாயங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என் அருமையானவர்களே, இது அந்த கடவுளுக்கு இப்படியான ஒரு பண்பு இருக்கும் என்று சொன்னால் அவனும் தனது உறவினர்களுக்கு தனது பிள்ளைகளுக்கு விசேஷமாக அவன் கவனிக்க மாட்டானா? எனவே இந்த பலவீனங்களை விட்டெல்லாம் அவன் தூய்மையானவனாக பரிசுத்தமானவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு குழந்தைகள் பிள்ளைகள் என்பவர்கள் கிடையாது. இறுதியாக அந்த அத்தியாயத்துடைய இறுதி வசனம் என்ன, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எந்த ஒன்றுமே இல்லை. அது எவ்வளவு பிரமாண்டமான ஒரு படைப்பாக இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், நட்சத்திரங்களாக இருக்கலாம், வேறு வேறு கோள்களாக இருக்கலாம், தண்ணீராக இருக்கலாம், காற்றாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த அனைத்தும் அவனால் படைக்கப்பட்டவைகள். இந்த எதற்கும் அவன் நிகரானவன் அல்ல. ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் என்ன, ஏன் முஸ்லிம்கள் உருவங்களுக்கு வழிபடுவதில்லை, ஏன் முஸ்லிம்கள் உருவ வழிபாடு செய்வதில்லை என்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் சிலருக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமையானவர்களே, அதற்கு மிக அறிவுபூர்வமான ஒரு பதிலை இந்த வசனம் நமக்கு முன்வைக்கிறது. என்ன சொல்கிறது, அவனுக்கு நிகராக எந்த ஒன்றுமே இல்லை. ஒரு மனிதன் ஒன்றை உருவாக்குவதாக இருந்தால் அவன் இந்த உலகத்தில் இருந்து இந்த பூமியில் இருந்து அவனுக்கு தெரிந்ததை தான் கற்பனையாக உருவாக்க முடியும். இந்த அனைத்தை விட்டும் அவன் தூய்மையானவன், அவன் பரிசுத்தமானவன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் அவனால் படைக்கப்பட்டவைகள். இந்த அனைத்துக்கும் ஒரு முடிவு, அழிவு என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் அவன் என்றென்றும் நிலையாக இருக்கக்கூடியவன். எனவே நறுமையானவர்களே, இந்த பண்புகளை எல்லாம் அவன் ஏன் முன்வைக்கிறான்? இந்த பண்புகளை எல்லாம் யார் கொண்டிருக்கிறார்களோ அவன் தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். இந்த பண்புகள் எல்லாம் யாரிடம் இருக்கிறதோ உரசி பாருங்கள், நீங்கள் உரசி பாருங்கள். இந்த பண்புகளை எல்லாம் நீங்கள் உரசி பார்க்க வேண்டும். நீங்கள் யாரை கடவுளாக எடுத்துக்கொள்ள நினைக்கின்றீர்களோ அவரிடத்தில் இங்கு சொல்லப்பட்ட இந்த பண்புகள் இருக்கிறதா? இங்கு சொல்லப்பட்ட இன்புகள் காணப்படுகிறதா? இந்த பண்புகள் காணப்பட்டால் அவன் தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். அழகாக முடிவு செய்து கொள்ளலாம். இது இந்த உலகத்தினுடைய அழிவு வரை இந்த வேதம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அறிவுபூர்வமான வழிகாட்டுதல். என் அருமையானவர்களே, இங்கு சொல்லப்படுகின்ற இந்த நாம் இப்பொழுது உங்களுக்கு சுட்டி காட்டிய இந்த பண்புகள் ஒருவனிடம் இல்லை என்றால் அவன் ஒரு மனிதன், அவன் ஒரு மனிதன், அவன் கடவுள் அல்ல. அவன் ஏமாற்றுகிறான், அவன் கடவுளுடைய வடிவத்திலே வந்து மக்களை ஏமாற்ற நினைக்கிறான் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் ஏமாறக்கூடாது என்பதற்காக, ஒவ்வொரு தனி மனிதனும் கடவுளின் பெயரால் ஏமாற்றப்படக்கூடாது என்பதற்காக அறிவுபூர்வமான பண்புகளை அவன் முன்வைக்கிறான். கடவுளுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் இவைகள். இந்த பண்புகள் யாரிடம் இருக்கிறதோ அவன் தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் என் அருமை சகோதரர்களே. நாம் உலகத்திலே ஏதாவது ஒரு பொருளை வாங்குவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? ஒரு கடைக்கு செல்கிறோம். கடைக்கு சென்று ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்னால் இந்த பொருளுக்கு இந்த விலையை கொடுக்கலாமா, இந்த விலையை கொடுக்கின்ற அளவுக்கு இந்த பொருள் பெருமதி மிக்கதா என்று பார்க்கின்றோமா இல்லையா? நாம் பார்த்து தான் வாங்குகிறோம். உலக வாழ்க்கையினுடைய அனைத்து விடயங்களையும் எடுத்து பாருங்கள், அனைத்தையும் நாம் பார்க்கிறோம். இது பொருத்தமானதாக இருக்கிறதா? நமது பிள்ளைகள் படிப்பதற்கு இந்த கல்விக்கூடம், இந்த பள்ளிக்கூடம் பொருத்தமானதாக இருக்கிறதா? இந்த பொருள், இந்த விலை கொடுத்து வாங்குவதற்கு இது பெருமதி மிக்கதாக இருக்கிறதா? இப்படியெல்லாம் சிந்திக்கக்கூடிய மனிதன், நான் யாரை வணங்க வேண்டும், நான் வணங்குவதற்கு தகுதியானவன் யார் என்று ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்திக்கக்கூடிய ஒரு கடமை இருக்கிறதா இல்லையா? எனவே அருமை சகோதரர்களே, இந்த விடயத்தை நாம் இங்கு மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய கடவுள் கொள்கை. இதில் உங்களுக்கு எப்படிப்பட்ட சந்தேகங்கள், கேள்விகள் வந்தாலும் முன்வைக்கலாம். எந்த ஒரு சந்தேகமோ எந்த ஒரு கேள்வியோ வராத விதத்தில் தான் இந்த கொள்கையை உலகத்துக்கு முன்வைக்கிறது. அது மாத்திரமல்லாமல் கடவுளின் பெயரால் யாரும் ஏமாற்றப்படக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த கொள்கையை உலகத்துக்கு முன்வைத்திருக்கிறது. அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, இந்த கொள்கையை, இந்த கடவுள் கொள்கையை, இந்த ஓரிரை கொள்கையை உலகத்துக்கு போதிப்பதற்காக, மாநில சமூகத்துக்கு போதிப்பதற்காக அனுப்பப்பட்டவர்கள் தான் இறை தூதர்கள். இறை தூதர்கள் என்பவர்கள் நீங்கள் நினைத்துவிடக் கூடாது இஸ்லாம் என்பது ஏதோ 14 நூற்றாண்டுகளுக்கு முன்புதான் வந்தது என்று நீங்கள் விளங்கிவிடக் கூடாது. அதிகமானவர்களிடத்திலே இந்த ஒரு தவறான நிலைப்பாடு கருத்து இருக்கிறது. இஸ்லாம் என்பது ஏதோ 14 நூற்றாண்டுகளுக்கு முன்புதான் இஸ்லாத்துடைய ஆரம்பம். இல்லை என் அருமையானவர்களே, இந்த உலகத்திலே முதல் மனிதர் படைக்கப்படுகிறார். இந்த உலகத்தில் முதல் மனிதர் ஆதாம் படைக்கப்படுகிறார். அந்த ஆதாமும் அவரது துணைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இந்த இருவரும் இந்த உலகத்துக்கு அந்த கடவுளால் அனுப்பப்படுகின்ற பொழுது என்ன சொல்லப்படுகிறது அவர்களுக்கு? ஃபைம்மா யக்தி அன்னகும் மின்னி ஹுதா ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். என்னிடமிருந்து தான் உங்களுக்கு நேர்வழி வரும், எவர்கள் அந்த நேர்வழியை பின்பற்றுவார்களோ அவர்களுக்கு பயமோ கவலையோ இல்லை என்று முதல் மனிதன் இந்த பூமிக்கு வருகின்ற பொழுதே கடவுளின் புறத்திலிருந்து வழிகாட்டுதல் என்பது மனிதனுக்கு கிடைப்பதற்கு ஆரம்பித்து விட்டது. அந்த முதல் மனிதன் இந்த பூமிக்கு வருகின்ற பொழுதே, இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுகின்ற பொழுதே, அவரது துணைவியாரோடு சேர்த்து அனுப்பப்படுகின்ற பொழுதே கடவுளிடமிருந்து வழிகாட்டுதல் என்பது வர ஆரம்பித்து விட்டது. எனவே இதுதான் இயற்கையான மார்க்கம். அந்த முதல் மனிதனிலிருந்து துவங்கிய ஒரு மார்க்கம், மனிதனுக்கு வழிகாட்டுதல் என்பது மனித வரலாற்றினுடைய இடைநடுவிலே ஆரம்பித்தால் அது அறிவுபூர்வமானதாக இருக்காது. முதல் மனிதன் யாரோ அங்கிருந்து நேர்வழி என்பது கடவுளின் புறத்திலிருந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். என் அருமையானவர்களே, இந்த இறைவேதம் இறை தூதர்களை பற்றி என்ன சொல்கிறது? வலக்கது பாஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அனிஅபுதுல்லாஹ வஜ்தனிபு தாகூத். நாம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இறை தூதர்களை அனுப்பினோம், எல்லா சமுதாயங்களுக்கும் இறை தூதர்களை அனுப்பினோம். அந்த இறை தூதர்கள் கொண்டு வந்த செய்தி என்ன? ஒரே ஒரு கடவுளை மாத்திரம் நீங்கள் வணங்கி வழிபட வேண்டும், பொய்யான அசத்திய கடவுள்களை எல்லாம் நீங்கள் விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். இதுதான் அனைத்து இறை தூதர்களும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த செய்தி, அனைவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட செய்தி. எனவே நறுமையானவர்களே, அந்த அடிப்படையிலே இந்த உலகத்துக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட இறை தூதர் தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இறை தூதர் 63 வருடம் இந்த பூமியில உயிர் வாழ்கிறார். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அவர் பிறந்தார். அவரது 40வது வயதில் அவருக்கு தூதுத்துவம் வழங்கப்படுகிறது. அதிலிருந்து 23 வருடம் அவர் மக்களுக்கு நேர் வழி காட்டுகிறார். அவர் எதன்பால் மக்களை அழைத்தார்? தன்னை கண்ணியப்படுத்துமாறோ, தனக்கு சங்கை செய்யுமாறோ, தன்னை புகழுமாறோ அவர் அழைக்கவில்லை. தானும் ஒரு அடிமை, நீங்கள் எல்லாம் எப்படி அந்த கடவுளுக்கு அடிமையோ, அதுபோன்று நானும் கடவுளுக்கு அடிமை, நாம் அனைவரும் சேர்ந்து கடவுளை வணங்குவோம் என்றதன் பால் தான் அழைத்தார்கள். அந்த கொள்கையின் பால் தான் அழைத்தார்கள். எனவே நறுமையானவர்களே, அவர்கள் இந்த கொள்கையை இந்த உலகத்துக்கு, மனித சமுதாயத்துக்கு முன்வைத்ததன் மூலம் அவர் தனக்கு எந்த ஒரு கண்ணியத்தையோ அந்தஸ்தோ தேடிக்கொள்ளவில்லை. அவர் கூறியதெல்லாம், நீங்கள் எப்படி கடவுளுடைய அடிமைகளோ, அது போன்று நானும் ஒரு கடவுளுடைய அடிமைதான் என்றுதான் சொன்னார்கள். எனவே நறுமையானவர்களே, அவர்கள் 23 வருடம் அந்த மனித சமுதாயத்தை ஓரிரை கொள்கையின் பால், ஏகத்துவத்தின் பால் அழைத்தார்கள். அவர்கள் ஒரு தூய்மையான வாழ்க்கை, ஒரு அப்பழுக்கற்ற வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள். அந்த சமூகத்தில் அவர்கள் ஒரு நம்பிக்கையாளர், உண்மையாளர் என்று போற்றப்படுகின்ற அளவுக்கு ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய அந்த இறை தூதர், அவருக்கு அருளப்பட்ட வேதம் தான் இந்த அல் குர்ஆன். அல் குர்ஆன் என்பது முழு மனித சமுதாயத்திற்கும் வழிகாட்டுவதற்காக அருளப்பட்டதாகும். இது கடவுளிடமிருந்து மனிதனுக்கு வழங்கப்பட்ட ஒரு வழிகாட்டுதலாகும். இதில் அடங்கி இருப்பதெல்லாம் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்றவரை எப்படி உயிர் வாழ வேண்டும் என்பதற்குரிய முழுமையான வழிகாட்டுதல்கள் தான் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே மனிதன் எப்படி அழைக்கப்படுகிறான்? யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்றுதான் அழைக்கப்படுகிறான். இதில் உள்ள செய்திகள் அனைத்தும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் பொதுவானதாகும். அனைவராலும் படித்து விளங்கி ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய செய்திகள் தான் இதில் இருக்கிறது. எனவே நறுமையானவர்களே, இந்த அல் குர்ஆனை நீங்கள் படிக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும், விளங்க வேண்டும் என்பதன் பால் நான் உங்களை அழைக்கிறேன். அது மாத்திரமல்லாமல், அந்த இறை தூதர் இந்த உலகத்திலே 23 வருடங்கள் இறுதியாக தூதுத்துவ பணியை செய்து அவர்கள் அந்த ஓரிரை கொள்கையை மக்களுக்கு போதித்து அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார். அந்த நேரத்தில் கூட தனது அடக்கஸ்தலத்தை வணக்கஸ்தலமாக நீங்கள் ஆக்கக்கூடாது, அதை வணங்கப்படுகின்ற இடமாக ஆக்கப்படக்கூடாது என்பதில் மிக எச்சரிக்கையாக இருந்தார்கள், மிக கண்டிப்பாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்து எந்த கொள்கையை அவர்கள் இந்த உலகத்துக்கு போதித்தார்களோ அந்த கொள்கையிலே அவர்கள் மிக உறுதியாக இருந்தார்கள். எனவே இதுதான் இஸ்லாத்தை பற்றிய சுருக்கமான ஒரு விளக்கமாகும். நான் உங்களுக்கு வழங்கிய இந்த உரையிலிருந்தோ அல்லது இஸ்லாத்தை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏனைய சந்தேகங்களையோ இந்த சந்திப்பினூடாக கேட்டு விளங்கிக் கொள்ளலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
சகோதரர் அசர் சிலானி அவர்கள் குறித்த நேரத்தில் எடுத்துக்கொண்ட தலைப்பை மிகவும் சிறப்பாக இங்கு நடத்தி முடித்தார்கள். அவர்களுக்கு அந்த அல்லாஹ் கடவுள் நன்மையை அதிகமாக வழங்க வேண்டும் என பிரார்த்தித்துக் கொண்டு மிகச் சுருக்கமாக ஒரு 2 நிமிடங்களை உங்களை எடுத்துக்கொள்கின்றேன். அவர்கள் உரையில் முதல் அல் குர்ஆன் அல் ஹதீஸ், இஸ்லாத்தின் மூலாதாரங்களான அல் குர்ஆன் அல் ஹதீஸ் என்ற 2 அடிப்படைகளையும் வைத்துக் கொண்டு அவர்கள் உங்களுக்கு உங்கள் முன் உரையை நிகழ்த்தினார்கள். அந்த அடிப்படையில் இஸ்லாம் என்பது இயற்கையான ஒரு மார்க்கம் என்றதை அந்த 2 மூலாதாரங்களிலிருந்தும் ஆதாரங்களை எடுத்து வைத்து உங்கள் முன்னிலேயே நிறுவினார்கள். அடுத்ததாக முழு சமூகத்துக்கும் மனித குலத்துக்கும் ஆதி ஆரம்ப மனிதன் முதல் இறுதி மனிதன் வரை, இறுதி நாள் வரையுள்ள மனித குலம் முழுவதற்கும் எல்லா காலங்களுக்கும் பொதுவான ஒரு மார்க்கம்தான் இஸ்லாம் என்பதையும் நிறுவினார்கள். அடுத்ததாக இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகளை பொறுத்தவரை அல்லாஹ் என்றால் யார், கடவுள் என்றால் யார் என்பதை அல் குர்ஆனில் இருந்து உங்களுக்கு எடுத்து சொன்னார்கள். என்ன வரையறை அல் குர்ஆன் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறது? அல்லாஹ் தன்னை எவ்வாறு அடையாளப்படுத்துகிறான், அல்லாஹ் தன்னை எவ்வாறு குர்ஆனிலே அடையாளப்படுத்துகிறான் என்பதையும் விளக்கமாகவே உங்கள் முன்னே எடுத்து வைத்தார்கள். அத்தோடு தூதுவர்கள் என்ற வகையில் பல தூதுவர்கள் முதல் மனிதன் முதல் இறுதி மனிதர் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதர் அனுப்பி வைத்தான். அதில் கடைசியாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி மனிதர் வரை கடைசியான தூதராக என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு அல் குர்ஆன் பற்றிய ஒரு மிகச் சுருக்கமான செய்தி உங்கள் முன்னே எடுத்து வைத்தார்கள். இந்த செய்திகள் என்னவென்று சொன்னால்,
நாம் முஸ்லிம் என்ற வகையில், ஒரு முஸ்லிம் என்ற வகையில் அல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய வேத வாக்கியத்தையும், அல் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் இவற்றின் அடிப்படையிலும் எடுத்து வைக்கப்பட்ட கருத்துக்கள். இந்த கருத்துக்களை நாங்கள் சொல்ல நீங்கள் அதை எந்த விதமான கேள்வியுமின்றி ஏற்றுக்கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அது பொருத்தமல்ல சகோதரர்களே, அப்படி வேண்டுகொள்ள முடியாது, அது வேண்டக்கூடிய செய்தியும் அல்ல. நாம் என்ன சொல்கிறோம் சொன்னால், நாம் எடுத்து வைத்த இந்த செய்தியை நீங்கள் உங்கள் தர்க்கரீதியான வகையில், எந்த வகையிலும் நீங்கள் கேள்விகள் மூலமாகவோ, விமர்சனங்கள் மூலமாகவோ, சந்தேகங்களை எழுப்புவதன் மூலமாகவோ இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தீர்த்துக்கொள்ளிய சந்தர்ப்பம் பின்னால் இருக்கின்றது என்பதை உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன். இந்த கருத்துக்கள் திணிக்கப்பட வேண்டிய கருத்துக்கள் அல்ல. விமர்சித்து அல்லது சந்தேகங்கள் கிளப்பப்பட்டு கேள்விகள் தொடுக்கப்பட்டு அதன் பின்னர் திருத்திப்பட வேண்டிய கருத்துக்கள் என்பதையும் முதலில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி அடுத்த நிகழ்ச்சி ஒரு டாக்குமெண்ட்ரி நிகழ்ச்சி. இங்கே ஒரு 30 மணி நேரங்கள் இங்கே ஒரு டாக்குமெண்ட் நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியின் மிக சுருக்கமான செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தின் அடிப்படைகள் இரண்டு என்று நாங்கள் முதல் சொன்னோம். ஒன்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் அல் குர்ஆன், அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை வரலாறு, அவர்கள் சொல் செயல் அங்கீகாரம் போன்றவைகள். இந்த இரண்டாம் பகுதியை, இந்த டாக்குமெண்ட் என்ற செய்தி, இந்த இரண்டாம் பகுதிக்கு சொந்தக்காராக இருந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை மிகச் சுருக்கமாக உங்கள் முன்னிலையிலே எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில் ஒரு பின்னணி இருக்கின்றது. அதாவது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்து 63 வருட காலங்கள் இந்த உலகத்திலே உயிர் வாழ்ந்தவர்கள். 40வது வயதில் தான் அவர் அல்லாஹ்வுடைய தூதராக அல்லாஹ்வின் பால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆக 23 வருட காலங்கள் இவர்கள் நபியாக உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள். 23 வருட காலங்கள் நபியாக இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள். அதில் 13 வருடங்கள் மக்காவில் வாழ்ந்திருக்கின்றார்கள், 10 வருடங்கள் மதீனாவில் வாழ்ந்திருக்கின்றார்கள். இந்த காலகட்டத்திலே இவர்கள் அல்லாஹ்வின், இவர்கள் செய்த மாற்றங்கள், இவர்கள் செய்த செயல்கள், இவை எல்லாம் நாம் எந்த வகையில் பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் எந்த வகையில் ஒரு முஸ்லீம் அதை நம்புகிறான், அவற்றை அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அல்லாஹ்தான் அவர்களை நிகழ்த்தி வைத்தான் நம்புகின்றோம். ஆனால் ஒரு சர்வசாதாரணமான சிந்தையாளர், முஸ்லீம் அல்லாத ஒரு நடுநிலைமைவாதி அவருடைய எவ்வாறு இந்த நிகழ்வை பார்க்கின்றார்? ஒரு நடுநிலைமைவாதி இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த 23 வருட நபித்துவ வாழ்க்கையும் எவ்வாறு நோக்குகின்றார் என்பதை இந்த குறும்படம் எங்களுக்கு சுட்டிக்காட்டப் போகின்றது. அந்த பின்னணியோடு நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், இது ஒரு மனிதனால் சாதிக்கக்கூடிய செயலா? சர்வசாதாரணமாக உலகத்தில் தோன்றிய ஒரு மனிதனால், இதுவரை காலம் தோன்றிய எந்த மனிதனாலும் சாதிக்க முடியாத ஒரு செயலாக இருக்கும் போது, இது ஒரு மனித செயல் தானா அல்லது இதன் பின்னணியில் அல்லாஹ் என்ற கடவுள் இருந்து நிகழ்த்தி வைத்தானா என்ற முடிவு எடுப்பதே உங்களுக்குள்ள விஷயம், அது உங்கள் சிந்தனைக்குள்ள விஷயம் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக நடத்திக் கொள்வதற்கு தலைவரும் அனைவரும் அமைதியாக இருந்து ஒத்துழைக்கும்படி மீண்டும் ஒருவரை கேட்டுக்கொண்டு, அந்த அடுத்த நிகழ்ச்சி உள்ள ஏற்பாட்டாளர் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி நிகழ்ச்சியை ஆரம்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் என்பதையும் சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சகோதரர்களே, நண்பர்களே, இவ்வளவு நேரமும் எங்களுடைய செய்தியை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது சுமார் இன்னும் எஞ்சியிருக்கிற சுமார் இரண்டு மணி நேரங்களையும் உங்களுக்காக மேடையை தருகின்றோம். இந்த 2 மணி நேரமும் உங்களது ஆக்கப்பூர்வமான கேள்விகள், சந்தேகங்கள், விமர்சனங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. நான் ஆரம்பம் முதலே உங்களுக்கு இதை சொல்லிக்கொண்டு வந்திருக்கின்றேன். இப்பொழுது நாம் அனைவரும் கலந்து கொள்ளவிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி கேள்விபதில் நிகழ்ச்சி என்று சொன்னாலும் கூட, உங்களது விமர்சனங்களையும் உங்களது சந்தேகங்களையும் நீங்கள் தொடுக்கலாம். அது பற்றிய இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக வேண்டி இங்கு 2 அறிஞர்கள் இருக்கின்றார்கள். நமது இஸ்லாமிய கலாச்சார மையத்தில் தமிழ்துறை இஸ்லாமிய பிரச்சாரர்களாக
இருந்து கொண்டிருக்கும் மௌலவி மன்சூர் மதனி அவர்கள் இங்கே சுமார் 4 வருட காலமாக இந்த இஸ்லாமிய கலாச்சார மையத்தில் சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையைச் சேர்ந்த இந்த சகோதரர்கள் மதீனா பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய கலைத்துறையில் பட்டம் பெற்றவர்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களது கேள்விகள், சந்தேகங்கள் மற்றும் விமர்சனங்களுக்கு பதில் சொல்வார்கள். அவர்களோடு கூட அமர்ந்திருக்கூடிய என்ஜினியர் ஜக்கரியா அவர்கள் பல வருட காலங்களாக இங்கே தொழில் புரிந்து வருகின்றார்கள். அவர்களுடைய துறை என்ஜினியரிங்காக இருந்தாலும் கூட அரபு மொழியையும் கற்று மற்றும் மார்க்க விஷயங்களையும் கற்று இத்தகைய பல நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு அனுபவம் மிக்க ஒரு சகோதரர். எனவே இந்த 2 சகோதரர்களும் இந்த கேள்விப்பதில் நிகழ்ச்சிக்கு இங்கே முத்தாய்ப்பாக இருந்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி வைப்பார்கள். அந்த நிகழ்ச்சி நாங்கள் எவ்வாறு நடத்தி கொள்வது, ஒழுங்கு விதிகள் என்ன என்பதை என்ஜினியர் சகோதர் ஜக்கரியா அவர்கள் உங்களுக்கு முன்னே இப்ப எடுத்துச் சொல்வார்கள். என்ஜினியர் ஜக்கரியா அவர்களை அந்த குறிப்பை சொல்ல இங்கு வருமாறு அழைக்கின்றேன்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மயீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்தபடியாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் எங்களது விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சியாகும். அந்த நிகழ்ச்சியிலே வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் இஸ்லாத்தை பற்றி தங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வகையான சந்தேகங்களையும் விமர்சனங்களையும் அல்லது ஏதாவது விஷயங்களை சுட்டிக்காட்ட வேண்டும் என்றால் அவைகளையும் அந்த சந்தர்ப்பத்திலே எடுத்துச் சொல்லலாம். அதற்கு தக்க விளக்கங்களை இங்கு தருவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கேள்விகளை கேட்கின்ற சகோதரர்கள் யார் கேள்வியை கேட்க தயாராகிறார்களோ அவர்கள் தங்களது கையை உயர்த்தினால் அவரிடம் இங்கு இருக்கக்கூடிய வாலண்டியர் மைக்கோடு வருவார். மைக்கில் தெளிவாக சுருக்கமாக, நீண்ட விளக்கங்கள் தேவையில்லை, மிக சுருக்கமாக தங்களது கேள்விகளை எழுப்பவும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சகோதரர் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்க வேண்டும். கேட்பதற்கு முன்னால் தங்களது பெயர், தாங்கள் செய்யக்கூடிய தொழில் ஆகியவற்றை குறிப்பிட்டால் பதில் சொல்வதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். ஒன்றுக்கு அதிகமான கேள்விகள் இருந்தால் அவர்கள் தங்களது சந்தர்ப்பத்தை முடித்த பிறகு அடுத்த சந்தர்ப்பத்திற்கு காத்திருந்து அப்பொழுது தங்களது அடுத்த கேள்வியை அவர்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஆக இப்படிப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றினோம் என்று சொன்னால் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பான முறையில் இருக்கும். கேட்கின்ற பொழுது எந்த துணியில் வேண்டுமானாலும் கேளுங்கள். இந்த கேள்வியை கேட்டால் அவர்கள் ஒருவேளைக்கு சங்கோஜப்படுவார்களோ என்றெல்லாம் அச்சப்படாமல் உங்களுக்கு என்ன கேட்க வேண்டுமோ அதை தாராளமாக கேளுங்கள். அப்பொழுதுதான் சந்தேகங்கள் தெளிவுபெற்று விளக்கங்களை நாம் பெற முடியும். இன்னும் ஒரு குறிப்பு என்னவென்றால், உங்களுடைய உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பையிலே இப்படி ஒரு ரைட்டிங் பேட் ஒன்று இருக்கிறது. அதை உபயோகங்கள் என்று நாம் சொல்லவில்லை, நேரடியாக கேளுங்கள் என்பதைத்தான் நாம் வலியுறுத்துகிறோம். நேரடியாக கேட்பதற்கு யாராவது தயங்கினால் அவர்கள் அந்த பேடை எடுத்து அதிலே தங்களது கேள்வியை குறித்துக் கொடுத்தால் இறுதியில் வாய்ப்பிருந்தால் அந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லப்படும். ஆக இந்த அடிப்படையிலே நாம் நமது கேள்விப்பதில் நிகழ்ச்சிக்கு உள்ளே செல்வோமாக.
அனைவருக்கும் வணக்கம் சார். என் பேர் பி செல்வராஜ், பண்றேன் சார். எனக்கு ஒரு சந்தேகம், இந்து மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 24 ஹவர்ஸ் போய் கோயில வணங்கணும், ஆனா இஸ்லாத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு 5 முறை தான் அப்படின்னு சொல்லி ஒரு தொழுகை ஒரு நேரம் ஒதுக்கியிருக்காங்க. அது எதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க.
சகோதரர் செல்வராஜ் அவர்கள் கல்ஃப் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய சகோதரர் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். இந்து மதத்தை பொறுத்தவரைக்கும் 24/7 இறைவனை வணங்கலாம், ஆனால் முஸ்லீம்களை பொறுத்தவரைக்கும் 5 வேளை மட்டும்தான் வணங்க வேண்டும், ஏன் என்று கேட்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு சிறிய அடிப்படையை நான் முதலிலேயே சொல்வதற்கு ஆசைப்படுகின்றேன். அந்த அடிப்படையை நாம் விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் பெரும்பாலான கேள்விகளுக்கு நமக்கு தெளிவு கிடைத்துவிடும். அந்த அடிப்படை என்னவென்றால், இந்த மார்க்கம் இறைவன் புறத்திலிருந்து இறக்கி வரப்பட்ட மார்க்கம். இறைவன் நாம் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும், எந்த காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட வழிமுறைகளை நாம் பின்பற்றினால் நாம் ஜெயம் பெறுவோம் என்பதை எல்லாம் தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றான். அப்படி தெளிவாக இறைவன் சொல்லி தருவதற்காகத்தான் இறை தூதர், இறுதியாக அனுப்பப்பட்ட இறை தூதர் முகமது நபி அவர்கள் வந்து வழிகாட்டி இருக்கின்றார்கள். ஆகவே வணக்க வழிபாடுகள் என்று வருகின்ற பொழுது இந்தெந்த முறையிலே இந்தெந்த நேரத்தில் இப்படி இப்படித்தான் வணங்க வேண்டும் என்ற கட்டளைகள் மிக தெளிவாக நபிகளாரின் வழிகாட்டுதல் மூலமாக நமக்கு தெரிகின்றது. ஆகவே இந்த மார்க்கமாகிய இஸ்லாமும் இந்த இறைவேதமாகிய திருக்குறானும் இதை கொண்டு வந்த நபியும் உண்மையிலேயே இறை தூதர் தானா, இவைகள் இறைவேதம் தானா என்பதை பற்றி சிந்தித்து பார்ப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது. அதை சிந்தித்து பார்த்து உண்மையிலேயே இறைவேதம் தான், இவர் இறை தூதர் தான் என்பதை விளங்கிக் கொண்டால் அங்கு என்ன கட்டளைகள் இடப்படுகின்றனவோ அவைகளை பின்பற்றுவதுதான் நமது வேலையாக இருக்கின்றது. என்னென்ன கட்டளைகள் இடப்படுகின்றனவோ அவைகளை கேள்வி கேட்பதற்குரிய உரிமை நமக்கு கிடையாது என்பதை அடிப்படை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மார்க்கம் உண்மையா இல்லையா என்ற சந்தேகம் இருந்தால் அதை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அப்ப திருக்குறானிலே இறைவன் சொல்லி காட்டுகின்றான், தொழுகை எப்படிப்பட்டது என்று சொன்னால் நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாகும். அந்த அடிப்படையிலே சாதாரணமாக இருக்கக்கூடிய சம்பவத்தில் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழ வேண்டும் என்ற வழிமுறை இருக்கிறது. இப்ப விளக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்து மக்களை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரமும் கோயிலுக்கு செல்லலாம் என்று சொல்லிவிட்டு பெரும்பாலான மக்கள் கோயிலுக்கு செல்லாமலே இருக்கிறார்கள். கோயிலுக்கு யார் ரெகுலரா போறாங்க? யாருமே பெரும்பாலும் கோயிலுக்கு போவதில்லை. ஒரு சில பெரும்பாலும் கோயிலுக்கு போவது யார் என்று சொன்னால் பெண்கள் போகிறார்கள். 24 மணி நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் வணக்க வழிபாடுக்கு செல்லலாம் என்று சொல்லிவிட்டு போகாமல் இருப்பது தான் பெரும்பாலான மக்கள் நடவடிக்கையா இருக்கிறது. ஆனால் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் கட்டாயம், இதை தொழாமல் இருந்தார் என்று சொன்னால் அவன் இஸ்லாத்தை சேர்ந்தவன் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கட்டாயமாக 5 வேளை அவன் தொழுதே தீர வேண்டும். அவன் பிரயாணத்தில் இருந்தால் ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கின்றன, தொழுகையை சேர்த்து தொழக்கூடிய அனுமதி இருக்கிறது, ஆனாலும் தொழுதே தீர வேண்டும். போரிலே இருந்தார் என்று சொன்னாலும் அவன் தொழுதே தீர வேண்டும். ஆக கட்டாயமாக தொழ வேண்டும் என்ற சட்டம் இங்கு இருப்பதை பார்க்கிறோம். இப்ப உதாரணமா நீங்க பாருங்களேன், ஒரு நண்பர் இருக்கிறார், அவரை என்னைக்காவது நாள் பார்த்து என்ன சொல்லுவீங்க, என்னப்பா நீங்க வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறீங்களே, ஒரு நாளைக்கு நம்ம வீட்டு பக்கம் வாங்கல, வீட்டுக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்டு போங்களேன்னு சொல்றீங்க. அப்ப என்ன அர்த்தம், 24 hours ஓபன் எனி டைம் வரலாம்னு அர்த்தம். ஆனா வருவார் அவரு, வரமாட்டாரு, நம்மளும் சீரியஸா கூப்பிடல. ஆனா அதே சந்தர்ப்பத்தில் அவரை போய் நாளைக்கு சாயங்காலம் 8 மணிக்கு எங்க வீட்டுல விருந்திருக்கி வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க, கட்டாயமா விருந்து வருவார். அப்ப கரெக்டா டைம் குறிப்பிட்டு இப்படி செஞ்சே ஆகணும்னு சொன்னா மக்கள் செய்வாங்க. பொதுவாக எப்ப வேணா செய்யலாம்னு சொன்னா செய்ய மாட்டாங்க. அப்ப இந்த அடிப்படையை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 5 வேளை தொழுகை என்பது ஃபர்ல் என்று சொல்லப்படக்கூடிய கடமையான தொழுகை. கடமை இல்லாத தொழுகையை பொறுத்த வரைக்கும் இங்கும் 24/7 தான், 24 மணி நேரத்தில் எப்பொழுது வேண்டாமானாலும் தொடரலாம். ஒரு சில நிமிடங்கள் சூரியன் உதிக்கின்ற நேரம், சூரியன் மறைகின்ற நேரம் போன்ற ஒரு சில நிமிடங்களை தவிர மிச்ச அனைத்து நேரங்களிலும் தொடர்ச்சியாக இறைவனை தொழ முடியும், தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் ஒருவன் தொழுகையவே தனது வாழ்க்கையாக கொண்டு தனது உலகியல் விஷயங்களை விட்டு மறந்துவிட வேண்டும் என்ற அடிப்படையில் இஸ்லாம் போதிக்கவில்லை. ஆக இந்த 5 வேளை என்பது கடமையான தொழுகை. இங்கும் அந்த 24 மணி நேரத்தின் அடிப்படையிலே எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் தொழலாம். கோயிலுக்கு போய் தொழணுங்கிற அங்க சில வழிமுறை இருப்பதை போல இங்கு மசீதுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ரோட்ல போகும்போது தொழலாம், வாகனத்தில் போகும்போது தொழலாம், பிளைன் ஏரோப்ளைன்ல போகும்போது தொழலாம், எங்கு போகும்போது வேண்டுமானாலும் தொழலாம். ஆக இதுதான் அடிப்படையில் தொழுகையை பற்றி உள்ள இஸ்லாத்தின் நிலைப்பாடாகும்.
வேற்று மதக்காரர்கள் இஸ்லாமுக்கு வர வேண்டும் என்றால் சுன்னத்து ஜமாத்தை விரும்புவார்களா, சிம்மு ஜமாத்தை விரும்புவார்களா, யாரை பின்பற்ற வேண்டும்?
செந்தில்குமார் என்ற சகோதரர் மிக இஸ்லாமிய சமுதாயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகளை நுண்ணிப்பாக கவனிக்கிறார் என்பதை அவரது கேள்வி மூலம் தெரிந்து கொள்கின்றோம். நீங்க நிறைய டிவி பாக்குறீங்களோ, நிறைய டிவி நிகழ்ச்சியை பாக்குறான்னு நினைக்கிறேன், அதனால இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். ஏனென்றால் டிவி நிகழ்ச்சியை போடும்போது முதல்ல ஒரு ஜமாத்துக்குறாங்க, அடுத்து இன்னொரு ஜமாத்துக்குறாங்க, அதுக்கடுத்து இன்னொரு ஜமாத்துக்குறாங்க. அப்போ முதல் சந்தேகம் என்னன்னா, இதுல எந்த ஜமாத்துக்கு போகணும் அதை முதல்ல சொல்லுங்க, அப்புறமா மற்ற விஷயத்தை பார்ப்போம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன ஆகி போச்சு, நிலைமை ஆகிவிட்டது என்பதை விளங்கிக் கொள்கின்றோம். ஒரு விஷயத்தை நாம் இங்கே அடிப்படை விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் என்று வருகின்ற பொழுது அதற்கு இரண்டு அடிப்படைகள் தான். ஒரு அடிப்படை என்னவென்று சொன்னால், இறைவிடமிருந்து நமக்கு வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட இந்த இறைவேதம். அதன் பிறகு இந்த இறைவேதத்தின் அடிப்படையிலே எப்படி நடக்க வேண்டும் என்ற வழிமுறைகளை நமக்கு தெளிவுபடுத்தி நிதர்சனமாக நம் கண் முன்னால் வாழ்ந்து காட்டி வழிகாட்ட வந்தவர்கள் முகமது நபி அவர்கள். இந்த இரண்டு வழிமுறைகளை யார் பின்பற்றுகிறாரோ, அதை எந்த ஜமாத் என்று பெயர் வைத்துக் கொண்டாலும் சரி, அந்த வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய அடிப்படையின்பால் யாராவது இஸ்லாத்துக்கு வருவது என்றால் வர வேண்டும். அப்படி வந்தால்தான் இஸ்லாத்தில் வந்ததன் மூலம் அவர்கள் வெற்றியை அடைய முடியும். இதை அடிப்படை வழங்கிக் கொள்ள வேண்டும். திருக்குறான் மக்களுக்கு மத்தியிலே எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாது, பிரிவினையை பாராட்டுபவர்கள் இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இறைவன் திருக்குறான் வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். சூரா அன்னாம் என்று சொல்லக்கூடிய 6வது அத்தியாயத்தின் 159வது வசனத்திலே இறைவன் சொல்கின்றான், இன்னல்லதீன ஃபர்ரக்கூ தீனஹும் வ கானூ ஷியான் லஸ்த மின்ஹும் ஃபீ ஷை. நபியே, யார் தங்களுக்கு மத்தியிலே பிளவுபடுத்திக் கொண்டு தங்களை தனி குரூப்பாக பிரித்து அறிமுகம் செய்கிறார்களோ அவர்களுக்கும் நபியே உமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்ப நபிக்கு சம்பந்தம் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? அவன் இஸ்லாத்துக்கே சம்பந்தப்படாதவன் என்று அர்த்தம். ஆகவே தன்னை தனித்தனியாக குரூப்பாக கொள்கை ரீதியான பிரிவாக பிரித்துக் கொண்டு போவார்கள் என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாமிய வட்டத்துக்கு உள்ளே இல்லாதவர்கள் என்பதை அடிப்படை வழங்கிக் கொள்ள வேண்டும். திருக்குறான் முஸ்லீம்களுக்கு கட்டளையிடுகிறது, நீங்கள் இறை வேதமாக அனுப்பப்பட்ட இந்த அடிப்படையை உறுதியாக பற்றிப்படுத்திக் கொள்ளுங்கள், ஒலாத ஃபர்ரகு நீங்கள் பிரிந்து விட வேண்டாம் என்று சொல்கிறது. ஆகவே யார் இஸ்லாமிய கொள்கையினால் கவரப்படுகிறார்களோ, பெரும்பாலும் பலர் இஸ்லாத்துக்கு வருகின்ற பொழுது எந்த ஜமாத்தையும் பார்த்து வருவதில்லை, ஜமாத்தை பார்த்தா பல சேர்த்துல ஓடி போயிடறாங்க. எப்பொழுது வருகிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தின் அடிப்படையை படிக்கிறார்கள். இதே போல முகமது நபியின் வாழ்க்கையை பற்றி உள்ள குறும்படத்தை நம்ம போட்டு காட்டினோம், அந்த பெருமகனாரின் வாழ்க்கையை படித்து பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த விஷயங்களை படித்து பார்த்து அதில் வியந்து போய் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அப்படி தெளிவாக வரக்கூடியவர்கள் இதனுடைய அடிப்படைகளை தெளிவாக விளங்கி இந்த அடிப்படைகளை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களாக வருகிறார்கள் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.
நான் வந்து பொதுவாக கிரிக்கெட் மேட்ச் நிறைய பார்ப்பேன். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மட்டும் நடந்தால் மட்டும் ஏன் சார் இந்த மாதிரி இந்தியா ஜெயிச்சால் மட்டும் ஒரு மாதிரி கலவரமா எம்மளவு சம்மதமும் போயிட்டா இந்த பஞ்சாயத்து வராதுல்ல சார், அதே இந்தியா ஜெயிச்சா மட்டும் ஏன் எப்படி பண்றாங்க பாகிஸ்தான் எதுக்கு சார் திரும்பி நல்லா வராது, எம்மளவு சம்மந்தம் போயிட்டா பஞ்சாயத்தே கிடையாது சார். இல்ல சார்,
சகோதரர் ஒரு கேள்வியில ரெண்டு மூணு கேள்வி கேட்டுட்டாங்க. சகோதரர் சதீஷ்குமார் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னார், இந்தியாவும் பாகிஸ்தானும் மேட்ச் நடக்கும்போது எல்லாரும் ஆர்வத்தோடு பாக்குறாங்க, எம்மதமும் சம்மதமே அது தனியா நம்ம சொல்லுவோம் என்று வந்து விட்டால் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிடும். ஆனா நீங்க சொன்னது உண்மையிலேயே டிவி கணக்கு கேட்டாங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன்னு சொன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடும் போது எம்மதமும் சம்மதமே சொல்லி, அதாவது மதத்தை விட்டுருங்க, ஒரு பிரச்சனையே இல்லாத அளவுக்கு ஒரு வேகம் இல்லைன்னு சொன்னா கிரிக்கெட் மேட்ச் யாரும் பாப்பா? நியூசிலாண்டும் கென்யாவும் விளையாடினா எத்தனை பேர் பார்ப்பானோ அத்தனை பேர் தான் இந்தியாவும் பாகிஸ்தான் விளையாடினா பார்ப்பான். இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடினா ஆனால் பல பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறனாலதான் அந்த மேட்சை பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை வைப்பாங்க, சார்ஜா நடந்தா வெள்ளிக்கிழமை வைப்பாங்க. ஏன்னு சொன்னா அந்த சுறுசுறுப்பு இருக்கணும், அந்த ஒரு சென்சேஷனலிசம் என்று சொல்லுவார்கள், அது இருந்தா தான் வெயிட், அந்த அந்த ஒரு பரபரப்பு இருக்க வேண்டும் என்பதை நாம் அடிப்படை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் அந்த பரபரப்புக்கு பின்னணியில் சொல்லப்படக்கூடிய காரணம் என்னவென்றால், பெரும்பாலும் இந்த கேள்வி எப்படி கேட்கப்படும், முஸ்லீம்கள் பாகிஸ்தான் இந்தியா விளையாடும் போது பாகிஸ்தான் சப்போர்ட் செய்கிறார்கள், இப்படிதான் கேள்வி கேட்கப்படும். முஸ்லீம்கள் இந்தியா விளையாடும் போது பாகிஸ்தான் சப்போர்ட் பண்றான். நான் இப்ப கேட்கிறேன், ஏன் ஐபிஎல் மேட்ச்ல பாகிஸ்தான்காரன் வந்து விளையாடுறான்? இப்ப பாத்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச்ல இந்த தடவை யாரும் சேரலன்னு நினைக்கிறேன், இந்த தடவை பாகிஸ்தான் யாரும் விளையாடுறாங்களா இல்ல? இப்பதான் இம்மதம் சம்மதமா இல்லைங்கறத காட்டுறாங்க. இந்த தடவையும் பாகிஸ்தான் கிரிக்கெட்காரர்களை இந்தியாவின் ஐபிஎல்ல சேர்த்திருக்க வேண்டும். போன தடவை பாகிஸ்தான் கிரிக்கெட் விளையாட வீரர்கள் விளையாடினார்கள் நினைக்கிறேன். அப்ப பாகிஸ்தான் வீரர்களும் இந்தியாவில் ஒரு அணியில சேர்ந்து இன்னொரு இந்தியாவுக்கு எதிராக விளையாடுறாங்க, அப்ப எப்படி சப்போர்ட் பண்றது? அப்ப என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இங்கிலாந்து நாட்டிலே இந்தியாவும் இங்கிலாந்து விளையாடுகிறது, அப்பொழுது இந்தியாவில பிறந்து இங்கிலாந்திலே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள்? இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அங்கு இந்தியர்கள் போய் விளையாடும் பொழுது இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவது அனுமதிக்கப்பட்டது என்றால், ஒரு வேகத்தில் ஒரு நாடு இந்தியாக்காரன் ஒரு முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண எப்படி தப்பு என்று சொல்ல முடியும்? அப்ப அடிப்படையில் என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இது ஒரு விளையாட்டு, விளையாட்டை வந்து ஒரு தேசபக்தி அளவுகளால் கொள்ளக்கூடாது. இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணா இந்திய தேசத்துக்கு உள்ள குடிமகன் என்றும், பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணா இந்திய தேசத்திற்கு எதிரி என்றெல்லாம் சொல்லுவது என்பது நம்ம சிந்தனையில் உள்ள ஒரு குறுகிய மனப்பான்மை தான் காட்டுகிறது. பறந்து விரைந்து விளையாட்டை யார் நல்லா விளையாடுறாங்களோ சப்போர்ட் பண்ணுங்க, பாகிஸ்தான் விளையாடுனா பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுங்க, இந்தியா நல்லா விளையாடுனா இந்தியாவை சப்போர்ட் பண்ணுங்க. அது தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய ஆர்வத்தையும் அவனுடைய அந்த 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 விளையாட்டு மற்ற விஷயங்களை அவன் எந்த அளவுக்கு பின்பற்றிக் கொண்டிருக்கிறான் என்பதையும் பொறுத்த விஷயம் என்பதை அடிப்படையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது வந்து ஒருவனுடைய தேசபக்திக்கோ அல்லது அவன் அந்த ஒரு நாட்டினுடைய ஒரு குடிமகன் என்பதை உறுதி செய்வதற்குள்ள அடிப்படை அளவுகளாக கொண்டால், நீங்க உங்க எதிர்பார்ப்பு என்ன வரும்? இந்தியா பாகிஸ்தான் விளையாடும் போது கட்டாயமா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணவில்லை என்றால் இவன் பிரச்சனை பண்ணுகிறான் என்று நீங்க நினைக்கிறீங்க. அப்படி நினைக்கும் பொழுது உங்களுக்கு வித்தியாசமா தெரியுது. அப்படி நினைக்காம யாரும் யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்று பரந்த மனப்பான்மையோடு பாருங்கள், பிரச்சனை இல்லை. நான் சப்போர்ட் பண்ணுங்க சொல்ல வரவில்லை. ஏனென்றால் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்தியா பாகிஸ்தான் விளையாடும் போது கடைசி பால் சிக்ஸ் அடிச்ச மேட்சை நான் பார்த்திருக்கிறேன் காலேஜ் படிக்கும் பொழுது, பயங்கர டென்ஷனா இருக்கும் அந்த சமயத்தில், அது தெரியும். அது விளையாட்டோடு இருத்திக் கொள்ள வேண்டும். அதை கொண்டு என்ன செய்யக்கூடாது? நமது மற்ற வாழ்க்கையிலே ஆன்மீக விஷயத்திலே நமது நாட்டினுடைய இறையாண்மையிலே தேசபக்தியிலே கொண்டு பூத்தினால் பாரதூரமான குழப்பம் ஏற்படும் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த விஷயம் என்னவென்றால், எம்மதமும் சம்மதமே என்று போய்விட்டால் நல்லது அப்படின்னு சொல்றீங்க. இந்த எம்மதமும் சம்மதமே என்றால் என்ன? எல்லா மதமும் ஒற்றுக்கொள்ளப்படக்கூடியதான் என்று அர்த்தம். அப்ப இந்துவா இருந்தாலும் ஓகே, கிறிஸ்தவரா இருந்தாலும் ஓகே, முஸ்லீமா இருந்தாலும் ஓகே என்பது அதனுடைய அளவுகள். இப்ப உதாரணத்துக்கு எம்மதமும் சம்மதமே என்று சொல்லக்கூடிய ஒருவர் அனைத்து மதத்தையும் சமமாக கருதுகிறார். முஸ்லீம் சொல்றா, இல்ல நான் எங்க மதத்தை மட்டும்தான் பின்பற்றுவேன், மற்ற மதத்தை பின்பற்ற நான் ரெடி இல்லை என்று சொன்னால், இப்ப எம்மதமும் சம்மதமே என்று சொல்லக்கூடியவர் அழகா முஸ்லீம் மதத்துக்கு வந்துடலாம்ல, ஏன்னா அவருக்கு எல்லா மதமும் சம்மதம் தானே. அப்படி வந்துட்டா பிரச்சனை முடிஞ்சிருமே, ஏன்னா இவருக்கு இது மட்டும்தான் உடன்பாடு, அவருக்கு எல்லாமே உடன்பாடு. அப்ப அவரு இங்க வந்துட்டா பிரச்சனை இருக்குமா? அப்படி வருவாங்களா யாராவது? எம்மதமும் சம்மதமே என்று மேடை போட்டு பேசக்கூடியவரும் அவன் அவன் மதத்தை பின்பற்றிடுவான். யார் மதத்தில மாறுறது இல்ல, இது சும்மா சொல்லக்கூடிய டயலாக். இந்த டயலாக்கு உண்மையிலே ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு பார்த்தா அர்த்தமும் கிடையாது. இப்ப உதாரணமா நீங்க பாருங்க, இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் பல தெய்வ கொள்கையை மக்கள் பின்பற்றுகிறார்கள், ஒரு தெய்வ கொள்கையை வேதங்கள் வெளிப்படுத்துகின்றன. கிறிஸ்தவ மதத்தை பாருங்கள், பிதா சுதன் பரிசுத்தாவி, ஒரு இறைவன் அவனுக்கு மகன் பரிசுத்தாவி என்று மூன்று அம்சங்கள் இறைவனிலே புதைந்திருக்கிறது என்று திருத்துவ கொள்கையை சொல்கிறார்கள். முஸ்லீம்கள் சொல்கிறார்கள், வணக்கத்துக்குரியவன் இறைவனை தவிர வேறு யாருமே இல்லை, திருத்துவம் என்று சொன்னால் பெரும்பாவம் என்று தெளிவாக சொல்கிறது. அப்ப ஓர் இறைவனும் ஓகே, மூன்று இறைவனும் ஓகே, பல தெய்வமும் ஓகே என்று சொல்ல முடியுமா? அது அறிவிக்கப்படுத்த வேண்டும். இதுல ஏதோ ஒண்ணு கரெக்ட், அதை ஒரு ஆள் விளங்கி அதை பின்பற்ற வேண்டும். மற்ற மக்களோடு பேசுகின்ற பொழுது என்ன, பரஸ்பரம் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ளலாம். இப்ப எங்க மார்க்கத்தினுடைய கொள்கையை நாங்கள் இங்கே உங்கள் மத்தியிலே விளக்குகிறோம். இதே போல சில விஷயங்களை சுட்டிக்காட்டுவதற்கு இருந்தால் நீங்கள் சுட்டிக்காட்டுகிறீர்கள், நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். இதே போல நீங்கள் உங்களது விஷயங்களை எங்களுக்கு எடுத்து கூறுகிறீர்கள் சொன்னால் அந்த விஷயத்தை பரஸ்பரம் கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டு எது நல்லதோ எது சரியானதோ அதன் பக்கம் அனைவரும் வர வேண்டும். இதுதான் சரியான வழிமுறை. ஆக இந்த அடிப்படையிலே கருத்து பரிமாற்றம் செய்வது நல்ல விஷயமாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு கதை, எம்மதமும் சம்மதமே என்ற சம்பவம் வந்தாலே இந்த வரலாறு இந்த கதையை நான் சொல்வது வழக்கம். ஒரு இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னா, ஒரு கோர்ட்ல ஒரு சின்ன கேஸ் நடக்குது. அப்ப ஒரு வாதி ஒரு பிரதிவாதி அந்த கோர்ட்ல ஜட்ஜுக்கு நடுவே நிற்கிறாங்க. இந்த வாதி சொல்றாரு, ஜட்ஜ் அவர்களே, இந்த ஆள் என்ன செய்தான் தெரியுமா, என்னை இப்படி இப்படி அடிச்சு போட்டான் என்று சொல்கிறார். உடனே ஜட்ஜ், உன்னை எப்படி அடிச்சிட்டானா, அப்ப இவன் தண்டனைக்குரியவன், அவனுக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்கணும் என்று சொல்ல வருகிறார். உடனே அடுத்ததா சொல்றாரு பிரதிவாதி, ஐயா விலங்கு வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றதை கேட்டுக்கங்க, என்ன நடந்தது தெரியுமா, இவன் இப்படி இப்படி என்னை செஞ்சு அதனாலதான் நான் போய் அடிச்சேன், அடே அப்படியே செஞ்ச, அப்ப இவனுக்கு தான் என்ன செய்யணும், பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் என்று சொல்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, அந்த குமஸ்தா எதிர்த்து சொல்றான், ஜட்ஜி அவர்களே, இவன் சொன்னது சரி இவன் சொன்னது சரி என்று அனைவரும் சொல்வதை சரி என்று சொல்வது உங்கள் வேலை இல்லை, இந்த ரெண்டு பேரும் யார் சொன்னது சரி என்பதை கண்டுபிடிப்பதான் உங்கள் வேலை என்று சொன்ன அதுக்கு அந்த ஜட்ஜி சொல்றாரு, நீ சொல்றது சரிதான் பாருங்க. அப்ப என்ன அர்த்தம் இருக்கு, இது வந்து எம்மதமும் சம்மதம் என் மாதிரி அர்த்தம், என்னன்னு விளங்கணும் முடிவு பண்ணணும். அந்த முடிவு பண்ணாமல் எல்லாம் ஓகேன்னு சொல்வது வந்து பேசுவதே நல்லா இருக்கும், ஆனா அதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பதை அடிப்படை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக யாரை புண்படுத்துவதற்காக நம்ம இந்த கருத்தை சொல்லவில்லை, நிதர்சனமான உண்மை இதுதான். ஆக இந்த அடிப்படையிலே நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் இந்த சிக்கல்கள் விளங்கிவிடும்.
இந்து மதத்தில் வந்து இயற்கை வழிபாடு இருக்கு, அதே போல இஸ்லாமியத்தில் இயற்கை வழிபாடு இருக்கிறதாக நான்
நடராஜன் என்ற சகோதரர் இந்து மதத்திலே இயற்கை வழிபாடு இருக்கிறது என்று சொல்கிறார், அதே போல இஸ்லாத்திலும் இயற்கை வழிபாடு இருக்கிறதாக தான் கருதுவதாக சொல்லி அதற்கு என்ன காரணம் என்றால் நீங்கள் பிறையை பார்க்கிறீர்கள் என்ற ஒரு கருத்தை வச்சு அவர் அப்படி வழங்கியிருக்கிறார். இஸ்லாத்திலே இயற்கை வழிபாடு எல்லாம் கிடையாது. இஸ்லாத்தினுடைய கொள்கையை சொல்வதாக இருந்தால் மிக தெளிவாக முதலில் பேசி அறிஞர் சொல்லி காட்டினார்கள். இஸ்லாத்தினுடைய கொள்கை மிக தெளிவாக இருக்கிறது, வணக்கத்துக்குரியவன் நம் அனைவரையும் படைத்த ஒரே இறைவன் ஒருவன் மட்டும்தான். அனைத்து இயற்கையான விஷயங்களும் சூரியன் சந்திரன் வானம் பூமி கோள்கள் நட்சத்திரம் பிரபஞ்சம் இவையா இருந்தாலும் அனைத்தும் அவனது படைப்புகள். படைப்புகளை முஸ்லீம்கள் ஒரு காலமும் வணங்குவதில்லை. படைப்புகளை இறைவன் பல நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார். இப்ப உதாரணமாக உணவு இருக்கிறது, உணவை முஸ்லீம்கள் பயன்படுத்துகிறார், எதற்கு, உண்பதற்கு. அதே போல சூரியன் சந்திரன் இருக்கிறது, இவைகள் காலத்தை காட்டுவதற்காக படைத்தா இறைவனை சொல்லி காட்டுகின்றார். அப்ப காலத்தை பார்ப்பதற்கு சூரியனையும் சந்திரனையும் பயன்படுத்துகிறார்கள், காற்றை சுவாசிப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள், பூமியை பூமியிலே நடப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள். ஆக எந்தெந்த விஷயங்கள் எவை எவைகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டுமோ அவை அவைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன, அவ்வளவுதான். பிறையை எதற்கு பார்க்கிறோம், ஒரு மாதம் துவங்கி விட்டதா அல்லது ஒரு மாதம் முடிந்து விட்டதா என்பதை பார்ப்பதற்கு பிறைதான் சரியான அளவுகோல். அந்த அடிப்படையிலே பிறை பார்க்கப்படுகிறது. சூரியன் ஒரு ஒரு நாளின் நேரத்தை குறிப்பிடுவதற்கு சூரியன் பொருத்தமாகும். உச்சியிலே சூரியன் இருந்தால் மத்தியானம் என்று வழங்கிக் கொள்ளலாம், சூரியன் சாய்ந்து விட்டால் சாயங்காலம் என்று வழங்கிக் கொள்ளலாம். அப்ப நேரத்தை பார்ப்பதற்கு சூரியன், மாதத்தை பார்ப்பதற்கு சந்திரன், இப்படிப்பட்ட சில விஷயங்களுக்காக இவைகள் உபயோகப்படுத்தப்படுகின்றன என்பதோடு தவிர வேறு எந்த முக்கியத்துவமும் அவைகளுக்கு கொடுக்கப்படுவதில்லை. இந்து மதத்தின் அடிப்படையை பொறுத்தவரைக்கும் இயற்கையை வழிபடுகிறார் என்று சொன்னீர்கள், ஆனால் இந்து மத வேதங்கள் இயற்கையை வழிபடுவது தவறு என்று சொல்வதை இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு சுட்டிக்காட்ட நான் ஆசைப்படுகின்றேன். யஜுர்வேதத்திலே 40வது அத்தியாயத்தின் 9வது வசனத்திலே அந்த வேதம் சொல்லி காட்டுகிறது, அசம்பூதி அதாவது இயற்கையான விஷயங்கள் சூரியன் சந்திரன் காற்று மலை இவைகளை யார் வணங்குகிறார்களோ அவர்கள் இருளில் இருக்கிறார்கள் என்று யஜுர்வேதம் சொல்கிறது. யார் செயற்கையான விஷயங்கள் சிலைகள் தங்களாக உருவாக்கிய விஷயங்களை வணங்குகிறார்களோ அவர்கள் இன்னும் அதிக இருளில் இருக்கிறார்கள் என்று யஜுர்வேதம் சொல்கிறது. இந்து மதத்திலும் இயற்கை வழிபாடு என்பது மக்களால் பின்பற்றப்பட்டாலும் இந்து மத வேதங்கள் இந்த இயற்கை வழிபாடுகளை ஆதரிக்கவில்லை என்பதையும் நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த ரெஃபரன்ஸ் நினைவு கொள்ளுங்கள், யஜுர்வேதம் 40வது அத்தியாயம் 9வது வசனம்.
கெமிஸ்ட்ரியில் ஒர்க் பண்றேன். விவேக், இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சவன்னா உலகத்தில் எந்த ஒரு அரிசிய பொருளா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிரெயினை போட்டிருந்த மாதிரி இருந்தாலும் சரி, எல்லாரும் போய் பார்த்துட்டு அதை கும்பிட்டுட்டு வழிபாடு விட்டுட்டு வருவாங்க. ஆனா இங்க சவுதியில மட்டும் மக்கா மதினா இருக்கு. ஆனா ஏன் ஒன்லி இஸ்லாமுக்கு மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க, மற்ற மொழிக்காரங்களாலுமே இருக்கிறது?
விவேக் என்ற சகோதரர் ஜாமில் ஸ்டீல வேலை செய்கிறார். அவர் அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இந்த சந்தேகம் குறிப்பாக சவுதி அரேபியாவுக்கு வருகை தரக்கூடிய பெரும்பாலான மாற்று மத சகோதரர்களுக்கு எழக்கூடிய ஒரு சந்தேகம். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்படி ஒரு பிரச்சனை தெரியாது. இங்க வந்தாதான் இப்படி ஒரு விஷயம் இருக்குதே அவர்களுக்கு தெரிகிறது. ஏன் முஸ்லீம் அல்லாதவர்கள் மக்கா மதீனா போன்ற இந்த புனித பிரதேசங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறார்கள், ஏன் அனுமதிப்பதில்லை? அது ஒரு ஆச்சரியமான முறையில் போய் பார்த்து நம்மளும் என்ன விளங்கிக்கலாமே என்று சொல்கிறார். போய் என்ன என்று பார்ப்பதற்கு சும்மா ஆச்சரியமாக பார்ப்போம், பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு சாதாரண என்ன செய்யலாம், டெலிவிஷன்ல பார்க்கலாம். அங்க போய் நீங்க பார்க்க முடியாததை விட அது அதிக தெளிவாக நீங்க என்ன செய்யலாம், டெலிவிஷன்ல பார்க்க முடியும். என்னன்னு பார்க்கணும் அப்படி பார்த்துக்கலாம். ஆனால் இங்க விளங்க வேண்டிய அடிப்படை என்னவென்றால், நான் முதலில் ஒரு அடிப்படை சொன்னேன், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளாக சேர்ந்து முடிவு பண்ணுவதில்லை. இது நல்லது, இது கெட்டது, இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று நாம முடிவு செய்வதில்லை. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை முடிவு செய்வது, அந்த கட்டளைகளை தருவது இறைவன். இறைவன் புறத்திலிருந்து ஒரு கட்டளை வந்துவிட்டது என்று சொன்னால் இறைவனுடைய கட்டளை அடிப்படையிலும் முகமது நபியின் வழிகாட்டின் அடிப்படையில் பின்பற்றப்படுகிறது. இறைவன் ஒரு விஷயத்தை கட்டளையிட்டான் என்று சொன்னால் ஏன் இப்படிப்பட்ட கட்டளை இடப்பட்டது என்று கேள்வி கேட்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது. அதற்கு முன்னாடி விஷயத்தை நான் சுட்டிக்காட்டினேன், யாராக இருந்தாலும் இந்த மார்க்கம், இதனுடைய வேதம், இதனுடைய இறை தூதர் இவைகள் எல்லாம் உண்மைதானா என்பதை ஆராய்ச்சி செய்து சரிபார்த்துக் கொள்வதற்கு உரிமை உண்டு. இது சரிதான் என்று விளங்கிவிட்டால் என்னென்ன கட்டளை இடப்படுகிறதோ அதை பின்பற்றி ஆக வேண்டும். அங்கு போய் கேள்வி கேட்க முடியாது. இப்போ உதாரணமா நீங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு வருகிறீர்கள், அந்த கம்பெனியிலே இதை இதைதான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு கட்டளை இடப்பட்டால், அந்த கம்பெனியில ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தா, நீங்க என்ன செய்யணும்? நீ ஏன் இது மாதிரி போட்டீங்க, காலையில 8 மணிக்கு போல 7:30 வச்சா என்ன, ஏன் லஞ்ச் டைம் 12:00 1 மணி வச்சீங்க, இப்பெல்லாம் கேள்வி கேட்க முடியுமா? ஒண்ணும் கேட்க முடியாது. சொன்ன டைமுக்கு அந்த வேலையை செஞ்சுட்டு போய்க்கே இருக்க முடியும். ஆனால் என்ன கேட்கலாம், கம்பெனியிலே இந்த கட்டளை இடுவதற்கு உரிமையாளர் யார்? அந்த மேனேஜரோ அல்லது அந்த உரிமையாளரோ கட்டளை இட்டால் அந்த கட்டளை பின்பற்றுவீங்க. அந்த உரிமை இல்லாத யாராவது ஒருவர் கட்டளை இட்டால் நீ யாரப்பா இதை சொல்றதுக்கு, நீ சொன்னா நான் கேட்க முடியாது என்று சொல்ல முடியும். அப்ப இங்க விஷயம் என்ன, அந்த கட்டளை இடுவதற்கு உரிமையாளரா இல்லையா, இது மட்டும் தான் பார்க்கப்பட வேண்டும். இல்லாமல் இடப்படக்கூடிய கட்டளை என்ன என்பதை பார்ப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. இதை சாதாரணமா தொழில்நுட்பம் செய்யறோம். அப்ப வாழ்க்கையின் வெற்றிக்கு வழியா இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இறை கட்டளை நாம் பின்பற்றி ஆக வேண்டும். இந்த அடிப்படையை தயவு செய்து மனதிலே உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். திருக்குறானிலே இறைவன் சொல்லி காட்டுகின்றான், அந்த மக்காவிலே அந்த முஸ்லிம்கள், அந்த குரேஷி மக்களுக்கும் இந்த அரபும் இந்த முஸ்லிம்களுக்கு இடையில் இருந்த அந்த ஒப்பந்தம் ஒரு சந்தர்ப்பத்திலே முறிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு திருக்குறான் வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான், அடுத்து வரக்கூடிய ஆண்டிலிருந்து இந்த பகுதிக்குள் முஸ்லீம் அல்லாத யாரும் உள்ளே நுழைவதற்கு அனுமதி இல்லை, அவர்கள் உள்ளே நுழையக்கூடாது என்பதை திருக்குறானின் கட்டளையாக இடப்படுகிறது. அப்ப இறைவன் இந்த அனுமதியை மறுக்கிறான் என்று சொன்ன காரணத்தினால் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அனுமதி மறுக்கப்படுகிறார்கள். இது தெளிவான பதில். இங்கு விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இங்கு ஒருவன் முஸ்லீமாக பிறந்தான் என்பதனாலோ, முஸ்லீம் குடும்பத்தை சார்ந்தவன் என்பதனாலோ அனுமதி அல்ல, இஸ்லாமிய கொள்கையை ஏற்றுக்கொண்டான் என்பதனால் அனுமதி. அதாவது ஒரு இஸ்லாத்தை சேராத ஒரு சகோதரர் இப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் கூட, தான் ஒரு முஸ்லீம் ஆகிவிட்டேன், பணக்கத்துக்குரியவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் யாரும் இல்லை என்ற கொள்கையும், முகமது நபியை இறை தூதர் என்ற கொள்கையும் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று இப்பொழுது பிரகடனம் செய்தார். தாவா சென்டர்ல ஷேக் இருக்கிறாங்க, அவர்கள்ட்ட போய் ஒரு லெட்டர் வாங்கிட்டு நேரடியாக போயிடலாம், மக்காவுக்குள்ளே போய்விட முடியும். அப்ப கொள்கையை ஏற்றுக்கொண்டால் உடனடியான அனுமதி உண்டு, கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அனுமதி இல்லை. நமது நாட்டிலே நீங்கள் பாருங்கள், சில கோயில்கள் இருக்கின்றன, அந்த கோயில்கள்ல வந்து சில சில கோயில்கள்ல சில சில தாழ்ந்த ஜாதியை சார்ந்தவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அப்ப தாழ்ந்த ஜாதியை சார்ந்த பலர் பல கோயில்களிலே கோயில் நுழைவு போராட்டம் நடத்துவதை பார்க்கிறோம். அப்ப அவர்கள் சரி நாங்க வேணா உயர் ஜாதி ஆகிக்கிறோம், ஏதாவது ஒரு வழிமுறையை சொல்லுங்கள், ஏதாவது சேக மாதிரி அங்க ஏதாவது ஒரு பண்டிதர் லெட்டர் வாங்கி உயர் ஜாதி ஆக முடியுமா? ஆக முடியுமா? முடியாது. அப்ப பிறப்பினால் அவன் முடிவு கட்டப்பட்டுவிட்டான், அவன் இறந்து போற வரைக்கும் உள்ள போக முடியாது. அவன் அடுத்த பிறப்புல அவர்களுடைய பாஷையிலே அவன் உயர் ஜாதியாக ஒரு வேலைக்கு பிறந்தால் உண்டு, ஆனால் இஸ்லாம் அதை நம்பவில்லை. அப்ப இங்கு கொள்கைக்கு முக்கியத்துவம், அவன் எங்கு பிறந்தான் என்பது அல்ல முக்கியம், எந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றான், இந்த இறை கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அனுமதி உடனடியாக உண்டு. இதை இன்னும் இலகுவாக பார்ப்பதாக இருந்தால், ஒரு நாட்டுக்கு நீங்க போறீங்க, அந்த நாட்டுக்கு நுழைய வேண்டும் என்றால் என்ன தேவை, விசா எடுக்க வேண்டும். விசா எடுக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாட்டு விசாவுக்கும் ஒரு ஒரு வகையான வழிமுறைகள் உண்டு. அந்த வழிமுறைகளுக்கு உட்பட்டால் தான் அதை அனுமதி தருவார்கள். அதுக்கு உட்பட மாட்டேன் என்று சொன்னால் அனுமதி தருவார்களா? தரமாட்டார்கள். அப்ப இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் உள்ளே நுழைவதற்கு அனுமதி வேண்டும் என்றால் அதற்கு அளவுகோல் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வது. ஆக இந்த அடிப்படையை நாம் இந்த சந்தர்ப்பத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இறை கட்டளை என்பதனால் இந்த தடை இருக்கிறது என்பதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
என் பேர் ராசு, நான் கல்கமையில் வேலை வந்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் வந்து எந்த சாமியும் வந்து உருவத்தை கும்பிடுகிறோம், நீங்க உருவம்னா கும்பிட்டு சொல்றீர்கள், அந்த போட்டோவில் இருக்கிறது என்ன?
ராஜு என்பவர் ஒரு கேள்வியை கேட்டுக்கிறாங்க. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், முதல்ல ஒரு சகோதரர் சொன்னாங்க, நீங்கள் இயற்கையை வணங்குகிறீர்கள், ஏன் சந்திரனை நீங்கள் பார்க்கிறீர்கள், சந்திரனை பார்க்கிறதெல்லாம் வணங்குறதாக. அதே போல இங்க என்ன இருக்கு, இது மக்கா, இது இந்த இது வந்து காபத்துல்லா, அதனுடைய அந்த மினாரா, இது திருக்குறளுடைய திருக்குறளை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு எம்பளம் இருக்குது. இந்த இதை நாங்கள் யாரும் வணங்கவில்லை. இது என்னவென்று கேட்டால், இது காபா, இது ஒரு இறை இல்லம், இறைவனை வணங்குவதற்காக முதல் முதலாக உருவாக்கப்பட்ட இறை இல்லத்தின் பெயர் காபா. அப்ப நம்ம அங்க மக்காவுக்கு போகிறோம் என்று சொன்னால் அந்த முதல் இறையத்திலே போய், இறை இல்லத்தில் போய் வணங்குவதற்காக போகிறோம். அந்த காபாவை வணங்குவதில்லை. இதை அடிப்படையில் வழங்கிக் கொள்ள வேண்டும். காபாவை என்ன செய்வதில்லை, முஸ்லிம்கள் யாரும் வணங்குவதில்லை. இதற்கு ஒரு சில உதாரணங்களை சொல்வதாக இருந்தால், மக்கா வெற்றி பெற்ற பிறகு அந்த காபத்துல்லாவை சுத்திகரித்த பிறகு அந்த காபத்துல்லாக்கு மேலே ஏறி நின்று, எதுக்கு மேல, காபத்துல்லாக்கு மேலே ஏறி நின்று அவர்கள் இறைவன் பக்கம் பாங்கு அழைத்தார்கள். பாங்கு அழைப்பார்களா இல்லையா? அப்ப காபத்துல்ல மேலே ஏறி நின்றாங்க. இப்ப வணங்கக்கூடிய சிலையா இருந்தால் சிலைக்கு மேலே யாராவது ஏறி நின்று பூஜை பண்ணுவாங்களா சிலையா? அப்படி செய்வாங்களா யாராவது? அப்படி ஏறி நின்று பெரிய கலவரம் வந்துடும். அப்ப வணங்குகிறார்கள் என்று அர்த்தம். இங்க என்ன செய்யறதில்லை, வணங்குவதில்லை. இது இந்துக்களை பொறுத்த வரைக்கும் உருவத்தை வணங்குகிறார்கள். இதே இந்த ஒரு சில அதிகபட்சமான விளக்கத்தை சொல்வதாக இருந்தால், நான் முதலிலே யஜுர்வேதத்தில் உள்ள வசனத்தை சொல்லி காட்டினேன். வேதம் உருவ வழிபாட்டை ஆதரிக்கவில்லை, ஆனால் மக்கள் உருவ வழிபாட்டை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். இப்ப உருவ வழிபாட்டை வணங்கக்கூடிய அந்த சிலைகளை வணங்குகிறேன் என்று சொன்னால், உங்களுக்கு சிந்தனைக்காக நாம் எடுக்கக்கூடிய சில கேள்விகள் என்னவென்றால், இந்த இறைவனை உருவம் என்று வைத்திருக்கக்கூடிய உருவம் உண்மையிலே இறைவன் உருவம் தானா? இதை எப்படி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள்? இறைவன் உருவம் என்றால் ஏன் இத்தனை கோடி கோடி கணக்கான வித்தியாசமான உருவங்கள் இருக்கின்றன? அது உண்மையிலே சக்திமிக்க இறைவன் என்று சொன்னால் ஏன் அந்த இறைவனை மொத்தமாக திருடி கொண்டு ஓடி போய்விடுகிறார்கள்? ஊர்ல ஃபேமஸான திருட்டில தெரியுமா, சிலைய தங்கத்திலையோ அந்த ஐம்பொருளையோ செஞ்சு வச்சா சிலைக்கு நம்ம தூக்கிட்டு போட வேண்டியிருக்கு. இல்ல இருந்தாலும் சிலை தூக்கிட்டு போயிடறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு கோயில உள்ள போது சிலை தூக்கிட்டு போயிட்டான். அப்புறம் சிலையை கஸ்டம்ஸ் ஆபீசர் ஒண்ணுதான் பிடிக்கிறான், எடுத்தா உள்ள சிலை வந்துட்டே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப இதை கடவுள் என்று வணங்குகிறோமே, இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இந்த கருத்து சொல்லப்படுகிறது அல்லாமல் வேறு எந்த நோக்கமும் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இஸ்லாத்தில் சிலை வணக்கமில்லை, வணக்கத்திற்குரியவன் அந்த ஒரே இறைவன் தான். உருவமற்ற இறைவன் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. அந்த இறைவனுடைய உருவம் என்ன என்று நமக்கு தெரியாது. ஆகவே இங்கு எந்த உருவத்தையும் வைத்து முஸ்லிம்கள் வணங்குவதில்லை.